ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது தாப்பு ஸ்பெஷல் எபிசோட் வித் பொம்பகர்ணன் பாட்காஸ்ட். PS1 அண்ட் PS2 ஒரு சின்ன அரசல். ப்ளீஸ் ஃபுல்லாக கேட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஹலோ பொம்பகர்ணன்,
ஹாய் தாப்பு, கிளாட் டு
எப்படி
மீட் யூ
இருக்கீங்க?
அகைன். நல்லா
ஆ,
இருக்கேன்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம்.
ரொம்ப அந்த ரொம்ப நாளைக்கு நானும் ஒரு காரணம்
ஆமா ஆமா
சொல்லிக்கணும்.
ஆமா, அப்படியே அறுத்து தள்ளிட்டோம்ல இடைப்பட்ட காலத்துல. சோலோ பாஸ்டா பாட்காஸ்டா போட்டு
மைக்கை தேடி ஒரு பயணம்னு நான் போனேன், அதுக்காக நிறுத்தி வச்சு. லாஸ்ட் டைம்ல ரொம்ப கடியா இருப்பாங்க, நீங்க ஷேர் பண்ண உங்க குரூப்புக்கும் சரி, என் சைட்லயும் ஃபீட்பேக் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதனாலதான் மைக் இல்லாம ப்ரொஃபஷனலா அணுக முடியாதுங்கிற மாதிரி வந்துட்டேன்.
ஆக்சுவலி என்கிட்ட மைக் இருந்தது. அந்த மைக் வந்து டப்பிங்க்கு ஸ்டுடியோக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மைக். வீட்டில் உட்காந்துட்டு பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான மைக் தான் தேவை.
கண்டிப்பா.
நான் ரொம்பவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்க வேற ஒரு மூடு வந்தா கேட்குறானுங்க, இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க.
அது
இவனுங்க எல்லாம்
அது
நம்பி,
அது சீசனை பொறுத்து இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆமா, இப்போதைக்கு நம்பி எதுவும் வாங்க முடியாது. ஸோ ஒரு சின்ன
பப்ளோ திட்டாதீங்க, அப்புறம் பப்ளோலாம் கிளம்பி நம்மளை திட்ட வந்துருவாங்க. ஏன்னா நீங்க என்னடா ரொம்ப ரெகுலரா போடுறீங்களா, என்ன எங்களை திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி.
இல்ல, நம்ம நண்பர்கள்லாம் போய் நல்ல நண்பர்கள் தான், கோச்சுக்க மாட்டாங்க.
கண்டிப்பா.
இப்படிதான் ஐஸ் வச்சுக்கணும். அப்புறம் பிரதர், சமீபத்துல இந்த PS1 பத்தியும் PS2 பத்தியும் பேசலாம்னு நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணிருந்தோம்.
ஆமா,
இன்னைக்கு PS1ல இருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். நீ என்ன சொல்றீங்க, ஆரம்பிக்கலாமா PS1ல இருந்து?
எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு, தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிருப்பேன். இல்ல இல்ல, நீங்க உங்க போட்டை அப்படியே டோ பண்ணிட்டு போனீங்கன்னா நானும் பின்னாடியே போட்ல
வந்துடுறேன். இந்த PS1 பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
ஆமா,
பிஎஸ் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன, நானே சொல்லிடுறேன் முதல்ல, நீங்க முந்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பொறுத்த.
ஒன் டைம் ஜுராசிக் பார்க் நீங்க எடுத்த மாதிரி ஆயிரும்.
ஆமா, PS1 பொறுத்த வரைக்கும் அது 1994லயே முதல்ல வந்துருச்சு.
புரியுது, எந்த
1991லயே வந்துருச்சு. பட் நான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து 2000க்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கடையில் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருந்தது.
ஆமா 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 ஆமா, அதுக்கு ஜாய்ஸ்டிக் கூட வந்து நிறைய ஃப்ரீயா கொடுத்ததான்.
அப்புறம் அந்த கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லயே அப்படி இந்த டெக்கனு, டெக்கன் 2, அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு இருந்தது. இந்த 8-bit கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட லைட்டா வந்துச்சு.
ஆமா,
எனக்கு PS2 ஆ PS2 அதுல இருந்து என்ன ஒன்னு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு PS2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். PS2ல கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பெட்டரா இருந்தது,
ஆனா அது நான் கட்டினது இதுல ஒன்னும் பெருசா கழட்டலன்னு நினைக்கிறேன்.
ஆமா ஆமா, அது அது ஒரு நிமிஷம் இருங்க. யாராவது நம்ம வந்து PS1 PS2 சொல்லிட்டு இருக்கும் போது
படம் பார்த்து காண்டாய் நாங்க வந்தது பத்தாதா, நீங்க வேற இப்படி காமிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு.
ஆமா, அப்படின்னு கேட்டுட்டு தான் போறாங்க. அந்த லட்சணத்துலதான் இருக்கு இந்த ரெண்டு பார்ட்டுமே. ஆக்சுவலி ஏன் அப்படின்னா, இப்போ செகண்ட் பார்ட் நீங்க என்னைக்கு பாத்தீங்க கரெக்டா? எக்ஸாக்ட்லி எத்தனை நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க செகண்ட் பார்ட்?
சுட சுட பாத்துட்டு வந்து இப்படியே உட்காந்துருக்கிறேன். முன்னாடி காலையில தான் பார்த்தேன், ஏன்னா மறந்துடும்.
ஓ, அப்படி வந்தது அவங்க கதை.
சொன்ன நம்ப மாட்டீங்க, இங்க வீடியோ இருந்திருந்தேன்னா திருப்பி காமிச்சிருப்பேன். இங்க ஒரு ஃபேமிலி சார்ட்டே வரைஞ்சி வச்சிருக்கிறேன், எவன் பேரு என்னன்னு தெரியாம.
கண்டராதித்தர் காலத்துல ஆரம்பிக்கும் அந்த கதை. சொல்ல போனா அவரோட அப்பா பராந்தக சோழன் காலத்துல இருந்தே அந்த கதை ஆரம்பிக்கும்.
விஜயாலய சோழன்,
விஜயாலய சோழன், பராந்தக சோழன், கந்தராதித்தர், இதெல்லாம் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புவானுங்க. சரி, பட் அது ஒரு இந்த நாவல்ல இருந்து எடுக்கிற படங்கள்ல வந்து மெயினா ஒரு விஷயம் என்னன்னா, தெர் ஆர் சர்டன் மூவிஸ் ஆர் சர்டன் அடாப்டேஷன்ஸ் வந்து ஒரிஜினலோட இதை விட இவங்க பண்ணிருக்கிற அடாப்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ற மாதிரி சூப்பரானது சில வெப்சீரிஸே இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், காமிக்ஸ்ல இருந்து எடுத்த பாய்ஸ், கிரைம் ஆர் தி பாய்ஸ், அது வந்து நிறைய பேர் சீசன் 3 வரைக்கும் எல்லாம் பாத்துட்டாங்களே. ஸ்பாயிலர்லாம் ஒண்ணும் இல்ல. அதுல ஒரிஜினல்ல
பார்த்து தொடல,
ஐயோ உங்கள்கிட்ட சொல்ல முடியாதே. சரி, அப்ப அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ வேற என்னதான் சொல்றது உங்களுக்கு? இன்னும் கூட ஃபேமஸான இந்த HBO TV சீரியஸ் ஒன்னு இருக்கே, கேம் ஆஃப் த்ரோன்ஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஹங்கர் கேம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கூட அதோட நாவல் அடாப்டேஷன்ல இருந்து எடுக்கும் போது அதுல அவங்க சில க்ரூஷியல் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப நார்மல் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு அது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான். அங்கேயும் இதே மாதிரி கூத்து இருக்கு, ஹாரி பாட்டர் புக்கில் படைச்ச மாதிரி படத்தெல்லாம் வரல அப்படின்னு சொல்ற குரூப், படத்துல வந்த அளவுக்கு புக்கு ஒண்ணுமே இல்லை
அப்படின்னு. இந்த படம் இருக்கு ஷைனிங் தான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ஷைனிங் ஜாக் நிக்கல்சன் நடிச்சது. அந்த படத்தோட ஒரிஜினல் ரைட்டரே வந்து அந்த டைரக்டர் பிடிச்சி கிடைச்சிருக்கிறாரு. ஏய் சார் சார் நான் எழுதுனது ஒண்ணுமே இங்க வரல சார், ஸ்கிரீன்ல வேற மாதிரி வருது சார்ங்கிற மாதிரி.
அந்த படமா இருக்கட்டும், நான் நாவல் இப்ப லேட்டஸ்ட்ல வந்த சமகாலத்து படங்களே வந்து ஃபேண்டசி மூவியா இருக்கிற இந்த ட்வலைட் சாகாவா இருக்கட்டும்,
ஆமா
அதெல்லாமே கூட பாத்தீங்கன்னா அந்த நாவலோட ஸ்டோரிக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப எல்லாம் ஒட்டல அப்படிங்கிற மாதிரிதான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம நாவல எடுத்து ஒரு படத்துல மூணு மணி நேரம் படமா குடுக்கணும்னு சொல்றது நியாயம் கிடையாது. சோ எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல நம்ம போக வேண்டாம். படம் பார்க்காதவங்க இந்த கேட்டுட்டு ஸ்பாயிலர்லாம் நினைச்சுக்காதீங்க. மக்கள் வீட்டுல இருக்கிற முக்காவாசி பெருசுங்க கேட்டு கேட்டீங்க என்னத்த படம் எடுத்துருக்க பாருங்க கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா ஆகும் அப்படின்னு இவனுங்களே அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பானுங்க,
கண்டதாரத்து கிளாஸ் மட்டும் மாதிரி
பேசிக்குவாங்க. அதனால வந்து அந்த அந்த புக்கையே வரலாறுன்னு நினைச்சிட்டு இருக்கிற போல கிறுக்க போதிங்க இருக்கானுங்க.
ஐயோ ஏன் கேக்குறீங்க,
அது அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பாய்லர் ஒன்னும் உங்களுக்கு தப்பு கிடையாது. கேட்டா அவங்களுக்கு ஒரு 200 ரூபா மிச்சம்
இல்ல, அவ்வளவு அஃபண்ட் ஆகுற அவ்வளவு இதாகிற ஒரு போய் படத்தை பார்த்துட்டு வந்து கூட கேளுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, இங்கேயேதான் இருக்க போறோம் நாங்க,
இங்கேயும் போக போறது இல்ல. சோ கமிங் பேக் டு தி பாயிண்ட், பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 1 எடுத்துக்கிட்டோம்னா சரி, இந்த படம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி டியூ டு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இல்லனா வந்து ஸ்கிரீன் ப்ளே ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்க முடியாம பல பேர் டிரா பண்ணாங்க.
நடிக்கிறது வந்து கரிகாலன் இதுலயா தங்கச்சி ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆளை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாத மாதிரி மூணு ரோல் சேர்த்து நான் தான் பண்ணுவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி ஒண்ணுக்கே பட்ஜெட் இல்ல.
நவீன கால வேஷ சைக்கோவை கூட்டி வந்திருக்காங்களே,
அது உண்மைதான்.
அந்த பார்ட்டி தான் அதுக்கு ஆசைப்பட்டிருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
எஸ் எஸ் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடில கூட சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னா இவங்களுக்கு வந்து இது எடுக்கிறதுல எல்லாருக்கும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்ததே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. சும்மா புக்கை படிச்சுட்டு நல்லா இருக்கு. இந்த புக்கில் ஒரு நல்ல இந்த நாவலில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கேரக்டரைசேஷன்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும், அது அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சும்மா நீங்கள் மெயின் பேராஸ் மட்டும் படிச்சிங்கனாலே கேரக்டரைசேஷன் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும்.
ஆமாம், ஈவன் கிரே ஷேட் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கூட ஒரு ஆழமான எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி.
எஸ் எஸ், அவர் என்னன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் குறிப்பிட்ட சில காலத்தை எடுத்து அதில் நிறைய ஸ்பின் ஆஃப்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஃபிக்ஷன் இன்ஸ்பயர்டு ஹிஸ்ட்ரி நாவலாக அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு
கல்கி.
அந்த வகையில் அது ஓகே தான், அந்த டைமை ஒரு கொஞ்சம் கொண்டு போய் அதில் அந்த டைமில் இருந்த தமிழ்நாடோட பாலிடிக்ஸையும் கொஞ்சம் அவர் அதில் பேசியிருக்காரு.
ஓகே ஓகே,
எஸ்பெஷலி அந்த மிடில் ஏஜஸ் வந்து சோழாஸ் கமிங் பேக் டு தட் பவர் சென்டர் அப்படிங்கிறப்போ அது எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் லைட்டாக பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த ஏன் வந்து இவங்க இந்த படத்துக்கு இவங்க இத்தனை வருஷமா கொடுத்த இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு எடுத்து ட்ராப் பண்றதுனால ஒரு நெகட்டிவிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா என்னமோ இந்த படத்தை எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரியும், எடுத்தா வந்து பெரிய புளுத்தியா தான் எடுக்க முடியும்,
கிட்டத்தட்ட ஒரு மருதநாயகம் ரேஞ்சில பில்ட் அப் பண்ணிட்டாங்க இல்லையா,
அதுவே ஒரு வெத்தி பீஸ் தான். இந்த பார்ட்டிக்கு அவசரம் அவருக்கு வந்து ஆசையெல்லாம் இருந்தது பிரதர். பட் அவருக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி ஷோவை ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அவருடைய சிச்சுவேஷன்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பேஸ்ட் இதனாலே இவனுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்து அதை யாராவது ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அதை பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு
எட்டாத கனி மாதிரி ஆக்கிட்டாங்க.
ஆமா ஆமா, அந்த மாதிரிதான்.
ஸோ அதை யாராவது எடுத்துட்டு நல்லா பண்ணிட்டு ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டாங்கன்னா ஆஹா ஓஹோ மணிஷார போல பண்ண முடியுமா மணிஷாரி எடுத்துடுறானுங்க
பட்டர் போட்டு
பட்டர் இத்தனைக்கும் இது வந்து நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சு அதை சொதப்புனது தான் இந்த ஆளுன்னு சொல்லணும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் ஒன்ல இருந்தே சொதப்பு பட் பிஎஸ் டூ பார்க்கும்போது பிஎஸ் ஒன் எவ்வளவு
பெட்டரா தான் இருக்கு. ஆனா நிறைய பேரோட கருத்து என்னன்னா டூ வந்து இன்னும் நல்லா இருக்கு, ஒன் வந்து ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்தது, டூல கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொன்ன மாதிரி இருக்கு.
நான் மேன் ஆஃப் தி ரீகேப்ஸ்ல வர மாதிரி தான் சொல்லணும். பட்டிதேவன் வந்து அவர் போனார் ரெண்டு நிமிஷத்துல சொல்லி முடிச்சணுமாமா
ஷார்ட்ஸ் பார்த்த குரூப் அதுங்கெல்லாம்
அதெல்லாம் பொறுமை இல்லாதவனுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் பார்ட். எனக்கு என்ன ஒரு பெரிய கிரைப்னா நீங்க வந்து இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸே ரொம்ப கம்மி. நான் முதலே சொன்ன மாதிரி கேரக்டரைசேஷன் தான் அதிகம்.
ஆமா
அப்படி இருக்கிறப்போ அது எவ்வளவு ரிச்சா நீங்க அந்த இருக்கிற ஒரு சில ஃபைட் சீன்ஸ்னாலும் அவர் வந்து இத்தனைக்கும் அவர் ஹையர் பண்ணிருக்கிற அந்த ஆளுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேர்லாம் போய் படிச்சீங்கன்னா எல்லாருமே நல்ல பேர் நல்ல பேர் போன ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் இல்ல ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து அவர் ஹையர் பண்ணிருக்காரு. ஆனாலும் கூட இந்த ஆளுக்கு வந்து இவருக்கே உண்டான சில இந்த கேமரா பாணி அப்படி இப்படி இந்த பாணி அந்த பாணி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பிஎஸ் ஒன்ல வந்து ஒரு சீன் பை சீன் என்ன பார்த்ததுல எனக்கு பிடிக்காத விஷயங்கள் முதல்ல சொல்லிடுறேன். பிடிச்ச விஷயமாவும் இருக்கும் பிடிக்காத விஷயமாவும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ராஷ்டிரகூட மன்னரை வீழ்த்தி அவர் தலையை வெட்ட போறேன்னு ஆதித்த கரிகாலனோட ஃபர்ஸ்ட் சீன் அந்த முதல் போர் பேட்டிலே அவர் தானே ஆரம்பிக்கும் படத்துல.
ஆமா ஆமா
வெட்ட போற மாதிரி ஒரு ஷாட் வைக்கதான் தெரியும். அப்படியே இப்படி சுத்திக்கிட்டே வருவாங்க கேமரா, அது பார்க்க நல்லாதான் இருக்கும். யார் நாட் பேட். சரி இது மாதிரி எத்தனை ஷாட்ங்க வைப்பீங்க? இந்த மாதிரிதாங்க
அந்த குதிரையில விக்ரம் பேசிட்டு திரும்பி திரும்பி பாக்குற அந்த
ஃபர்ஸ்ட் சீன் ஓபனிங் எதிரியோட தலைய வெட்ட போறாங்கற ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஓபனிங்லயே ஒரு குடூரமான
ஹைப்ல கொடுத்துட்டாங்க.
இது ஓகே. செகண்ட் பார்ட்ல வந்து இந்த இந்த சுத்துற ஷாட் வந்து எனக்கு தல சுத்திருச்சு. படா இது முடியுங்கற மாதிரி
இது ஆதித்ய கரிகாலனுக்கு மட்டும் வைக்கல, நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இதா ஷார்ட்ஸ்.
நான் ஏன் அங்க ஆரம்பிச்சேன்னா அது அங்க ஆரம்பிச்சது கதையில.
ஆ கரெக்ட் கரெக்ட்.
இது செகண்ட் இவருக்கு வந்து இவர் யாருக்குமே ஒட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா சார் இது வந்து எவ்வளவு வைக்க போறீங்க பாக்குறதுக்கு எடிட்டிங்ல நமக்கே தலை சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருங்க வந்து அதை பத்தி பெருசா கேர் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. சோ அது ஒண்ணு. அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சாப்பியா இருந்தது.
கார்த்தி ஃபைட் எல்லாம் பாக்கும்போது அவன் சரி ஓகே அவன் வந்து இந்த சிம் படிக்கிற சீன் ஃப்ளோட் பண்ற சீன் வரைக்கும் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தான். அப்புறம் அந்த மேனிப்புலேட்டிவா பேசுற விஷயங்கள்லாம் சூப்பரா பண்ணிருந்தான். பட் ஃபைட்னு வரும்போது என்னமோ குத்தாட்டம் ஆடிட்டு இருந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான் கத்திய பிடிச்சி.
ஆமா ஃபைட்ஸ் எதுவும் அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த படத்துல ஆழ்வார்க்கடியின் வந்து ஆக்சுவலி இந்த படத்துல ரொம்ப கரெக்ட் பொருந்தி போன கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவர் தான், நம்ம
ஜெயராம்.
ஜெயராம் தான் ரொம்ப நல்லா பொருந்தி இருந்தார் அந்த கேரக்டருக்கு. இன்னைக்கு ஏஜ்ல அந்த இதுக்கு நல்லா பொருந்தி போறது அவர் தான். பட் ப்ராப்ளம் என்னன்னா அவருடைய பேக் ஸ்டோரியை ப்ராப்பராகவே ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் சரி செகண்ட் பார்ட்லையும் சரி அவரோட ரெண்டு மூணு டைலாக்கா மட்டும் வச்சுட்டு
போயிட்டானுங்க.
இந்த நாவல் நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் நாவல்லே கூட குட்டி குட்டி சீக்வன்ஸ் தான் அதையெல்லாம் இவங்க சரியா எஸ்டாப்லிஷ் பண்ணாம விட்டுட்டாங்க. சோ ஜெயராம் வந்து அங்கங்க கட் பிளாக்ஸ் மாதிரி போயிடுச்சு. இந்த டம்மு 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 சாங்குக்கெல்லாம் பதிலா
ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றீங்க
கொஞ்சம் ஏதாவது வச்சிருக்கலாம்.
அவர் வந்து இந்த மரத்தோட இதுல இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு அவரு தான் வந்து இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காரு.
அவர் வந்து ஒரு ஸ்பை. அவர் ஆக்சுவலி அவர் ஒரு ஸ்பை தான், அது ஒரு கேரக்டர் தான். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கீ கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். நாவல் படிச்சதா இருக்கும். செகண்ட் பார்ட்ல அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. யாரு? சேந்தன் அமுதன்.
சேந்தன் அமுதன்
அது புக்கு படிச்சவங்களுக்கும் தெரியும், இப்போ படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும்.
கரெக்ட் கரெக்ட்.
செகண்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ்ல ஹீ ஹேஸ் டு பி த
த்ரோன்
சக்சஸர் ஃபார் த த்ரோன். பட் வந்து இவங்க வந்து இது நாவல் தானே, இதுல கரெக்ஷன் பார்க்க கூடாது. பட் அதுல வந்து கதையில அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது எப்படி சேந்தன் அமுதன் ஆட்சிக்கு வந்து ஆட்சி பதவிக்கு வர முடியும், அரியணைக்கு வர முடியும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நந்தினிக்கும்
அவங்க
பேக் ஸ்டோரி. அதை வந்து அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றதுனால அது நியாயம்னு சொல்லியிருக்கலாம்.
அதே மாதிரி இது இது ஸ்பாய்லரா இருக்கலாம், பட் அந்த கண்டராதித்தர் அவரோட பையன் அவங்க சேந்தன் அமுதன்.
ஆக்சுவலி என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த சேந்தன் அமுதனை காட்டாம இருந்திருந்தா,
ஓகே,
செகண்ட் பார்ட்ல இவங்க வந்து அட் த கிளைமேக்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பழுவேட்டரையருடைய ஒய்ஃப் பழுவேட்டரையர் கூட சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க சோழ நாட்டுக்கு எதிரா, மதுராந்தகனா பதவி கொண்டு வரணும்.
இந்த சித்தப்பா அவன் பேர் மறந்து போச்சு, அதனாலதான் மதுராந்தகரை வந்து த்ரோன் எடுக்கணும்.
சோழருடைய கசின் ஒரு சகோதரர் மாதிரிதான் அவரு. அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவோட அந்த கண்டராதித்தர் பீரியட்ல இருந்துதான் அவங்க, அதாவது மதுராந்தக சோழர் வந்து மதுராந்தகன் வந்து பதவிக்கு வந்திருக்க வேண்டியவன் தான் கதைப்படி அந்த இதுபடியே. ஆனா அவரோட அப்பா வந்து கண்டராதித்தர் வந்து, கண்டராதித்தர் தான் வந்து, கண்டராதித்தர் ஹேட் த ரைட் டு பி த எம்பரர் 24 இயர்ஸ் அகோன்னு அவர் வந்து சொல்லுவார். 24 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தான், கண்டராதித்தருக்கு தான் அந்த இது வந்திருக்கணும்,
ஆனா
சுந்தர சோழருக்கு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல இந்த மதுராந்தகன் வந்து ஒரு சின்ன பையன், பையன் கூட கிடையாது, குழந்தை. அப்படிங்கிறப்ப சுந்தர சோழருக்கு இந்த பதவி போயிடும், சோ அவர் எடுத்துப்பார். பட் உண்மை என்னன்னா இந்த கதைப்படி கண்டராதித்தர், இந்த மதுராந்தகனே வந்து இப்ப நான் வந்து பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மதுராந்தகனை பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பழுவேட்டரையரும் சிற்றரசர்களும் நந்தினியும் சேர்ந்து பிளான் பண்றாங்கிற மாதிரி தான் படத்துலயும் இதுலயும் காட்டியிருப்பாங்க.
ஏன்னா அவன் கொஞ்சம் டம்மிங்கிற மாதிரியான ஐடியாக்கும் இவங்க அவனை வந்து இது பண்ணலாம்,
அவரை வளைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி பார்த்தா இவரை வந்து, இவரை வந்து ஒரு சோழ சாம்ராஜ்யத்தின் விசுவாசின்னு காட்டுறது இன்னொரு பெரிய ஃபூலிஷ்னஸ்ல. அது சென்சிபிள் கிடையாது. பட் செகண்ட் பார்ட்ல அதே மதுராந்தகனுக்கு தான் இவங்க வந்து முடிசூட்டி வைக்கிறாங்கன்னு கிளைமேக்ஸ் வச்சுன்னா அப்ப இங்க யார் ஃபூல்?
இவனுங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வந்து அப்டியூஸ் ஆங்கிள்லாம் நிறைய இது இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல நான் வரேன்.
இல்ல நானும் சொல்றேன், நீயே தான் கான்ட்ரடிக்ட் பண்ற. சேந்திரன் அமுதனை காட்டியிருக்கவே கூடாது. இல்ல சேந்திரன் அமுதனை காட்டியிருக்கேன்னா அவனுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி என்னன்னு காட்டிட்டு நான் எப்படி அவனை தான் கொண்டு வர மாதிரி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கணும். இல்ல நான் வந்து மதுராந்த தேவனையே தான், மதுராந்தகனையே தான் வந்து நான் பதவி உட்கார வைக்க போறேன். நான் அதே தானே நந்தினியும் இவரும் ட்ரை பண்ணாங்க.
ஆமா, அதே மாதிரி பூங்குழலி வந்து சேந்தன் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி நான் வந்து அரியாசனையில இருக்கிற இதை தான் நான் ஆசைப்படுறேங்கும் போது, இப்ப அவங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது அவ ஆசைப்பட்ட விஷயம் அவளுக்கு கிடைக்கிற மாதிரி போகும் இல்லையா?
கதையிலேயே வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பிராட்டி வந்து பார்த்துட்டு அவங்க ஆசீர்வதிக்கிற மாதிரி எல்லாம் கூட நாவல்ல இருக்கும். சரி, சொல்ல போனா PS1 ஆரம்பிக்கும் போது இவர் வீரநாராயணன் ஏரியிலிருந்து நம்ம யாரு நம்ம ஹீரோ வரும்போது அவரு சோழ நாட்டுக்குள்ள வந்து முதல் முதல்ல குந்தவிய அவர் பாக்குறது குடவயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரோட
ஜோசியர் வீட்டுல பாப்பாங்க.
அங்கேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரிதான் கதை வரும். அதெல்லாம் நான் அப்படிலாம் வந்து முரட்டுத்தனமா நாவல்ல இருக்கிற மாதிரி நான் கேட்கல. இவங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்துட்டு வந்த அந்த கேரக்டர்ஸோட சிக்னிபிகன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ரொம்ப கம்மியா இருந்திருக்குங்கிறப்போ செகண்ட் பார்ட்ல அவங்க வந்து சும்மா சீனுக்கு சும்மா பக்கத்துல வந்துட்டு போறாங்கிற மாதிரி ஆக்கிடுச்சு கடைசியில.
இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் சீன் பாத்தீங்கன்னா இது கூட சொல்லிட முடியாது, அந்த படகுங்கிறது ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க மீட் பண்றாங்க. பட் அந்த டான்ஸ் ஒண்ணு நடக்கும், அந்த வேஷம் போட்டுட்டு
வரும், நல்லா தான் இருந்தது, நான் என்ஜாய் தான் பண்ணது.
ராட்சச மாமா பாட்டு
நல்லா தான்.
அதுக்கு அடுத்து அந்த லவ் சீன், அதான் மணி சார் வந்து லவ் சீன்ல ரொம்ப கைத்தேர்ந்த மனிதர். ஆமா ஆமா, இந்த இன்ஃபேக்ட் இந்த படத்துல கூட அந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே எமோட் ஆனது, கனெக்டும் ஆனதுன்னு சொல்ல முடியும். பட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு தான் நானுமே ஃபீல்
பண்ணியிருந்தேன். அடாப்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் நீங்க PS1 எனக்கு இருந்த ஒரு பெரிய கிரைப்
என்னன்னா,
அவன் வந்து ஃபர்ஸ்ட்ல அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடி கொடி பாட்டு சாங் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து அவருடைய பாஸ்ட சொல்லும் போது இவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியும், அப்போ வந்து நந்தினியை வந்து கெஞ்சி கேட்டதையும் அதையும் மீறி அவன் தலையை வெட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதை வரும். பட் என்ன ப்ராப்ளம்னா, நாவல் படியும் சரி அந்த இது படியும் ஒரிஜினல்னா, இவர் வந்து அவன் தலையை வெட்டினது மட்டும் இல்லாமல் இவளை தப்பாக
புரிஞ்சுக்கிட்டு
அவன் உடலோட சேர்த்து அவளை எரிக்கவே ஆணையிட்டுட்டு
போயிடுவான்.
எப்படியே எங்க ரெஃபரன்ஸ் வருதுன்னு தெரியுது உங்களுக்கு? உடன்கட்டை ஏறுறதுங்க,
உடன்கட்டை. ஆ சத்தி,
ஆ இவனுங்க வந்து காலங்காலமா பொண்ணுங்க தானாலாம் போய் சாப்பிடல, அப்படியே அந்த பொம்பளையும் சேர்த்து எரிச்சிரு. இது அந்த மன்னர்கள் இது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் வந்து
அவரு மெயில் மெயில்ல வந்துட்டு என்ன சொல்றது மெயில்ல அட்டாச்மெண்ட் இல்லாம அனுப்பிச்ச மாதிரி விட்டுட்டு போனதுதான் வந்து நந்தினி பின்னாடி வந்ததே பிரச்சனையா போச்சு.
பிரச்சனை என்னன்னா அதை ரொம்ப நேக்கா அந்த படத்துல வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டானு. அவன் அவன் வந்து எப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்.
அவன்
ஆதித்த கரிகாலனோட கேரக்டர் வந்து அவனோட கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து இவர் இன்னும் ரொம்ப குட்டி பொண்ணா இருப்பான், அவன் ஒரு இளம் பாலிபனா இருப்பான் 15-16 வயசு பையன். இவளுக்கு இவர் வந்து ஒரு 13 வயசு பொண்ணு மாதிரி
இருப்பான்.
சைல்ட் மேரேஜ் நடக்கிறது ரொம்ப காமன் அந்த ஏஜ்ல. ஏன்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே ஒரு மன்னருக்காகவே இருந்தாலும் 45-50 வயசுக்குள்ள அதுவே பெரிய விஷயம். அவ்வளவுதான் இருந்ததுங்கிறப்போ அந்த அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் வந்து மணிரத்னம் இது நீங்க உடனே வந்து என்னது சைராமுத்து ஆயிட்டீங்களா பியூடோஃபைல் ஆயிட்டீங்களான்னு கேட்க
முடியும். அந்த ஐயய்யா நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த குழந்தைக்கெல்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறானுங்க. என்னால அந்த பொண்ணை வந்து தெய்வ திருமங்களை தாண்டி இந்த சைடு வந்து யோசிக்கவே முடியல.
எப்படி இருக்கானுங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒரு பையன் பொண்ணு வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. அந்த பொண்ணோட ஐடி கேட்டுட்டு இருந்தா அந்த பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அது ஐடி கொடு ஐடி கொடுன்னு போய் கத்திக்கிட்டு இருந்தாரு. அது பையன்டா அப்படின்னோன்னுதான். அப்படியா பரவாயில்ல கொடுங்க அப்படிங்கிறானுங்க.
நான் பின்ன வாசல் வழியா வந்து வாங்கிக்கிறேன்,
பின் வாசல் வழியா வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் வந்து ஆதித்த கரிகாலன். பட் இவங்க வந்து அவ கெஞ்சி கேட்டுட்டா ஆனா விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி இவங்க வந்து கதைய ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க.
ஆனா எனக்கு வந்து இன்னும் ஒரு டவுட், as you have been exposed to even much, என்ன விட இந்த ஆளு வந்து ஒரு தெரப்பி தேவைப்படுற அளவுக்கு டிப்ரெசிவான கேரக்டர் இந்த படத்துல காமிச்சிருக்காங்களே, உண்மையிலே அப்படிதான் வந்து நாவல்ல இருக்கா? நான் வந்து பாட்காஸ்ட்ல தான் கேட்டிருக்கிறேன்.
ரொம்ப கோபக்காரன், பயங்கரமான ரத்த வேங்கை பிடிச்ச ஆள் தான்.
சரி சரி,
வேங்கை பிடிச்ச ஆள் தான். ஒரே வெட்டில் வந்து சேவூர் போர்க்களத்துல வந்து சின்ன வயசுலயே புகுந்து நிறைய பேரை வெட்டி கொன்ன வீராதி வீரன் தான். அது உண்மைதான், ரொம்ப பயங்கரமான கோபக்காரன் தான். செகண்ட் இந்த பார்ட்ல வரக்கூடிய அந்த ரெண்டாவது பார்ட்ல அந்த வந்தியத்தேவனை அனுப்பி வைப்பான அந்த ஒரு ஊருக்கு அனுப்பி, அந்த இடத்துக்கு போகும்போது கூட இவங்க வெளியில வேட்டையாடுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் நாவல்ல வரும். அதுலாம் கூட நிறைய வேட்டையாடுவான் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் இருக்கும். ஈவன் ஒரு போட்ல சிறுத்தைய வந்து வேட்டையாடுற மாதிரி ஒரு ஷாட் எல்லாம் இருக்கு கதையில. அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்க முடியாது. பட் விஷயம் என்னன்னா அந்த மாதிரிதான் ரொம்ப கோவக்காரன் மூர்கன் அந்த மாதிரிலாம் இருக்கிறது உண்மைதான். பட் இதுல வந்து
ஆனா நிறைய பேர் டிஃபெண்ட் பண்றாங்க கரிகாலன், அதனாலதான்
கேக்குறேன். என்ன வீராதி வீரன் சூராதி சூரன், என்ன இவனுக்கு என்ன தெரியுமா முட்டு
குடுக்கறானுங்க?
எப்படி கிளம்பி இருக்கிறானுங்கன்னா நாவலை படிச்சு வந்து ராஜராஜ சோழன் பதவிக்கு வந்ததே இவ்வளவு சிறப்புன்னா அதுவே கரிகாலன் வந்திருந்தா ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஏசியாவையும் அவரே
பிடிச்சிருப்பாருல. செங்கிஸ்கானே பிடரியில காலடிக்க ஓடி இருப்பாருங்கிற அளவுக்கு
இருங்கடா, அவனுங்களே 100 வருஷம் தாண்டாம அவனுங்களுக்கு வாரிசு கிடைக்காம ஒரு பைலிங் ஒரு பிரின்ஸ் வந்துதான் சோழ குலத்தையே காப்பாத்தினான். குலோத்துங்க தமிழ் தெலுங்கு கலந்தவன், அது சொன்னாலே இங்க இருக்கிற நாம் தமிழருக்கு நெஞ்சிங்களுக்கு குஞ்சி வெடிச்சிடும்.
பாதி பாதி
அப்படின்னு
செங்கல் காஸ்ட் அதிகம் அந்த மாதிரி ஏதோ சப்ப கட்டு கட்டுவானுங்க. பாரிசாலனையே இவனுங்க இது பண்ணிட்டானுங்க கடைசி நேரத்துல.
எடுத்து அவனையே போட்டானுங்க. இல்ல அவனுக்கு வேணும், என்ன என்ன பொறுத்து என்ன கேட்டீங்கன்னா அவனை மாதிரி ஒரு ஜென்மத்துக்குலாம் அது வேணும் தான். இந்த மாதிரி நாவலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு காய்ச்சி மூச்சு கத்திக்கிட்டு
இருக்கான்.
இது இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்கிறான், இந்த படத்தை வந்து இந்த யாத்திசை படம் வந்திருக்கு இல்லையா, அந்த படம் ஒரு பஸ் கிரியேட் பண்ணுச்சு. யாத்திசையில வந்து தமிழர்களை வந்து காட்டு பிராண்டிங்ல கட்டிருக்காங்க. இதுல பாருங்க எப்படி டீசென்டா கட்டிருக்காங்க. என்ன அப்படி இல்லாம இருந்தாங்க தமிழர் மூணுமே பேசுறது புரியாம இருக்காங்க.
தமிழ்நாட்டுக்காரன்
செலவுல எடுத்த படத்தையும் 100-200 கோடி எடுத்த படத்தையும் கம்பேர் பண்றதே ஒரு மடத்தனம்.
ஆமா,
200-300 கோடி எடுத்த அந்த பொன்னியின் செல்வனை விட இந்த படம் நல்லா இருக்கு நல்லா பேசுறாங்கன்னா ஓகே, அவங்க எடுத்த சில கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் தப்பா இருக்கலாம். பட் அது ஒரு கிரியேட் பண்ண ஒரு பஸ் நல்ல பேர் நல்ல படம்ப்பா, இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல கூட நல்லா படம் பண்ணலாம் அப்படின்னு காட்டிட்டாங்கல்ல.
நேட்டிவிட்டி ரொம்ப டச் பண்ணி காமிச்ச மாதிரி தான். அதுக்கான
அதுவும் இல்லாம படத்துல வந்து திராவிட முகங்கள் தான் காட்டியிருக்காங்க. ஃபேசஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கருப்பா தாங்க இருந்திருக்காங்க. இவனுக்கு தான் வந்து வெள்ளை 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 வெள்ளேனு ஹீரோயின் வேணும்.
இப்போ கதை நடக்கிறது வந்து 1900ஸ்ல தானே காட்டுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல செமி பார்பேரியன்ஸ் லெவல்ல தான் இருந்திருப்பானுங்க இல்லையா?
இல்ல பார்பேரியன்ஸ் இல்ல, அது வந்து அவங்க ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த படத்துல என்ன ஃபுல்லா பாக்கல. பட் என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, அந்த மாதிரி அதில் ஒரு க்ரியேட்டிவ் டிசிஷனும் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ 300 படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் எல்லாரையுமே வந்து ஒரு ஷீல்டு ஒரு வெப்பன் மட்டும்தான் கையில் இருக்கும். பட் ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லான ஷீல்ட்ஸ் போட்டுட்டு சண்டை போட்ட சோல்ஜர்ஸ்.
ஓகே ஓகே.
ஆனால் ஏன் அவங்க அதை எப்படி
எடுத்துக்கிட்டு இந்த ரிப்டு பாடி காமிக்கணும்?
ரிப்டு பாடி காட்டுறது ஒன்று, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த மேல் காஸ்டியூம் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும்.
இதுல காட்டுற மாதிரி இரும்பெல்லாம் இல்லாமலாம் இல்ல
இருந்திருக்கு. அது வந்து தான் சொல்றேனே, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களாம் என்ன பண்ண முடியுமோ அந்த படத்துல பண்ணிருக்காங்க. அதே நல்லா பண்ணிருக்கிறாங்க கிரியேட்டிவா. அதை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய படத்தோட இவ்வளோ,
அது வந்து ஒரு அட்டெம்ப்ட் தான். இவங்க அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல இல்லையா,
பேக்ரவுண்ட் இல்ல, அதையே அவங்க நல்லா பண்ணிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து இது கூட வச்சுக்கிட்டே நீ நல்லா பண்ணல, தமிழர்களை அவமானப்படுத்திட்ட, மணி ஷேர் மாதிரி பண்ணல பாரு, அவன் தாண்டா ஒரு ஒரு நாவலையே எடுத்து சொதப்பி வச்சிருக்கான்.
ஆமா, அந்த கூட்டத்தை யாரு பேசுறது?
அந்த படத்துல PS1 ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இவர் இந்த பொன்னி நதி சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல இருந்து ஆழ்வார் நடிகர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு குதிரையில ஒரு ஜாம்பி ஒண்ணு வருங்க. அந்த ஜாம்பி படம் பூரா அது ஜாம்பி தான். அது எப்படி ஜாம்பி இருக்கு, அந்த ஜாம்பி எங்க ஹயர் பண்ணாங்கன்னு தெரியல. ஜாம்பி பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குதிரையில வரும், இப்படி லைட்டா இறங்கும்.
மியூட் ஜாம்பி இல்லையா அது?
பேசாது, பேசுற ஃபேஸ்லயே ரியாக்ஷன், ரியாக்ஷன்லெஸ் ஜாம்பி. இந்த ஜாம்பி பேர் என்ன
நீங்களே சொல்லிருங்களா?
ரம்மிய கும்மி ரம்மி பேர் என்னது? ரொம்ப போச்சு. பழு இல்ல, ரம்மிரா, நம்ம ரம்மி ராஜா
சரத்குமார்
அவர் தான். அதாவது
அவங்க வந்து நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்ல, அந்த ரேஞ்சில தான் இருப்பான் அவன். ஏன்னா ஐஸ்வர்யா ராய் கிட்ட வரும் போதெல்லாம் அவங்க அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்.
அப்படி இருந்திருந்தா கூட பரவாயில்லங்க, செத்தவன் கையில வெத்தலை பாவு அப்படின்னு வருவோம். நீங்க அந்த நாவல் படிச்சீங்கன்னா அவரோட கேரக்டர் கேரக்டரைசேஷன் என்னதான் ஒரு கிழமா இருந்தாலும் நந்தினிய வந்து ரொம்ப உருகுவாரு.
சரத்குமார் அந்த என்ன சொல்லிருக்காரு, நாங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் ஒர்க் பண்ணோம், நான் வந்து இது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தெல்லாம் ஒரு இதுக்கு ஆபீஸ்க்கு போயிருக்கிறோம், படத்துக்கான சான்சஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னா தேடி இருக்கிறோம். ஏன் இப்ப கூட நான் வந்து ஒரு 10-40 பேர் அடிக்கிற அளவுக்கான உடல் வளம் என்கிட்ட இருக்குது, ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு
இருக்கிறான்.
இந்த எக்ஸ்பிரஷனை நீ படத்துல காட்டியிருக்கலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி, அத அந்த 7 times மாதிரி விழுப்புண்ண மட்டும் எண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. இவன் வந்து எக்ஸ்பிரஷன்ல ஒண்ணும் காட்டல,
அதெல்லாம் பியூர்லி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் பொன்னியின் செல்வனுக்கு வருவோம், ராஜராஜ சோழ முப்பாட்டு காது வலிக்குது வருவான். அவன் வந்து அதாவது இந்த படத்துல என்ன சரத்குமார் பத்தி சொல்லும் போது, சரத்குமார் பத்தி பேசும்போது முக்கியமான ஷாட் மணி சார் கரெக்டா தான் இருந்திருக்காரு. அவர் உள்ள என்ட்ரி ஆகும் போது பாத்தீங்கன்னா பார்ட்னர்கள்லாம் வருக வருக அப்படின்னு வரவேத்துட்டு இருப்பாங்க.
ஆமா, அவனுங்க அந்த சமயத்துல ஆளையே காணோம், ஐயோ சண்டைங்கிற மாதிரி ஓடிடுறானுங்க. ஒரே ஒரு குடுமையை கூட பார்க்க முடியல சண்டை சமயத்துல. நின்னு
அவரை வரவேற்று அவருக்கு ஒரு தாம்பாளத்துல வந்து தண்ணி கொடுத்து அது ஒரு சடங்கா. பாருங்க எப்படி எல்லாம் இந்த மன்னர்கள்ட்ட காசு வாங்கியிருக்கானுங்க. இவனுங்களதான் இவனுங்க, அதாவது எவனுக்கெல்லாம் வேலை பாக்குறானா அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்க
மாட்டான். கவர்னர் வேலை பார்த்திருக்காங்க இல்லையா
பாருங்களேன், கரெக்டான கம்பாரிசனுங்க. வெட்டி வேலை பார்த்ததுக்கு சம்பளம், பனி பெண்ணுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா அது நியாயம். அவங்க வந்து இல்ல தரசிகளை கவனிச்சுக்கிறாங்க, அரண்மனையை கவனிச்சுக்கிறாங்க, அது ஓகே. இல்லைன்னா அப்புறமா அந்த புறத்துக்கு வேற அப்புறம் இழுத்து போனுங்க.
இவனுங்க இதோட நின்னா பரவாயில்லையே. ஏ ரோட்டு பி ரோட்டுன்னு இருந்ததுன்னா பி ரோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. நீங்க ஏல போங்க பானுங்க, ஏல போனா தலை தலை மட்டும்தான் வரும், தலை தனியா உடல் தனியா வரும். ஏன்டா மிஸ் கால்குலேஷன் ஆச்சு அப்படின்னா கேக்கறதுக்கு இல்ல இல்ல. அது வந்து
அவருக்கு இதே மாதிரி எதையா சொல்லி விட்டு,
அது எப்படி தெரியுமா, பாட்டன் செய்த லீலைகள் அப்படின்னு இருவானுங்க ஒரே அடியா,
எல்லா
கர்ம வினை நேருவானுங்க.
அதெல்லாம் பார்ப்பன சக்திகள் அடிச்சது போறோம் அடுத்ததுக்கு. இதுல அடுத்தது பெரிய கிரைப் என்னன்னா, லைக் இவர் வந்து பொன்னியின் செல்வன் ஸ்ரீலங்காவில் அவருடைய அந்த கேம்பெயின் வார் கேம்பெயின், அங்க வந்து இவங்க தகவல் கொண்டு போறதுக்காக இவங்க போகும்போது பூங்குழலி கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது என்னமோ போல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு.
எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக்கே அதுதாங்க. இந்த நாவல்ல நான் கேட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அதுல வந்து இந்த ஒரு கேரக்டர் நீங்க லவ் பண்ணாம இருக்கவே முடியாது. பூங்குழலி, பூங்குழலிக்கு
ஒரு பொண்ணு,
பொண்ணு ரொம்ப தைரியசாலி. ஈவன் அந்த பூதங்கள் கிட்ட எல்லாம் போய் பேசுறன்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, காட்சி எல்லாம் காமிச்சிருப்பாங்க.
ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணும் கூட,
ரொம்ப பிராங்காவும் இருப்பா. ஈவன் ஃபிளர்ட் பண்ற யாருக்கு யாருக்கிட்டயோ ஃபிளர்ட் பண்ற வந்தியத்தேவன் கூட அவ முன்னாடி ஒன்னும் வேலைக்கு ஆகாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பா. சேந்தன் பேசும் போதும் கூட அவ அவ அவளுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் பண்ணணுங்கிற மாதிரி இருப்பான். ஈவன் குந்தவைய கூட ஒரு ரைவல் மாதிரிதான் பாப்பான். ஈவன் அந்த அந்த விஷயம் எல்லாத்தையுமே மறைச்சிட்டானுங்க. குந்தவை பாக்குற விஷயமோ இல்ல அவ ரிலேட்டடான விஷயமோ எதுவுமே காமிக்கல. வானதி மேல இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே காமிச்சுக்கல.
எனக்கு
ஒருவேளை இவ கூட வந்து ஐஸ்வர்யா, அந்த ஓல்டு ஐஸ்வர்யா இருக்காங்களே அவங்க பேர் என்ன, மந்தாகினி, மந்தாகினி அவங்களுக்காக அவங்களுக்காக நிறைய வந்து இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ரொம்ப இறக்கப்பட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு நடந்தது அநீதிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் பேசும்போது இவ கூட ஒரு வேளை ட்விஸ்ட் அடிச்சு ஏதாச்சும் பயங்கரமான விஷயம் பண்ணுவாளோங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். ஆனா இதுல சப்புன்னு இருந்துச்சு படத்துல பார்க்கும் போது.
இருந்தது சரி, அது என்னன்னா பொன்னியின் செல்வருக்கு ஓரளவுக்கு தெரியும். அவரு அந்த லேடி வந்து காப்பாத்திட்டு போகும்போது அது யாருன்னு கேட்கும் போது அந்த இதை வரைஞ்சு அந்த ஓவியங்களை கூட்டிட்டு போய் காட்டுவார்.
ஆமா,
அது வந்து ஓரளவுக்கு உண்மை. அவங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அதை இவங்க வந்து அந்த அம்மா வந்து என்ட்ரி கொடுக்குற அந்த சீனு, யானை மேல வந்து ஹெல்ப் பண்ற சீனு, அது என்னமோ வந்து நம்ம கும்கி படத்துல அவரு பண்ணிருக்கிற அந்த கிராப் கூட நல்லா இருக்கும் போல இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு விக்ரம் உட்கார்ந்துருப்பாரோ, விக்ரம்னா அந்த விக்ரம் இல்ல நம்ம இவரு
பிரபு வந்தாரோ,
விக்ரம் பிரபு வந்தாரோ டிஸ்கஷன்ல
என்னவோ இல்ல. அது கதையில இருக்குண்ணா இல்லைன்னு சொல்ல, அவ்வளவு சாப்பியா இருக்கு இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். அவனுக்கு வேற அப்பப்போ சூடானது சூடா சூடானதுன்னா இப்ப இறங்கி கொடுறா இல்ல நுங்கு சாப்பிடு என்ன சூடானது சூடானது.
அத அத கேட்டா சிரிப்பு தான் வருது எனக்கு. ஒரு வெஞ்சன்ஸ் ஃபீல்,
சூடோடு ருத்து சூடோடு சூடோடு அது ரியாக்ஷன்.
ஜலகல ஜலகல ஜலகல
ஜலபல 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 வடிவேலுக்கு வயித்து வலிக்குதுன்னு
ஜலகல
அப்படியே போய் கம்மா கர பக்கம் உட்கார்ந்தானா சும்மா ஜலபல ஜலபல ஜலபலன்னு போயிடுமா அவ்வளவு.
அந்த மாதிரிதான்.
சோ அதெல்லாம் வேஸ்டட் எஃபெக்ட் எஃபோர்ட். அதெல்லாம் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே இல்லை. அண்ட் அந்த அந்த கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் எடுத்துகிட்டு போய் அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிற அந்த இது அந்த ஃபைட் சீன்ஸ்
புயல்
புயல் வர்றது அது எதுவுமே வந்து எனக்கு சொல்லணும்னு சொல்றது அது நல்லவே இல்லை. ஊமை ராணியோட ஃபேஸ் ரிவீல் பண்றது ஓகே, இட் வாஸ் எ நைஸ் சர்ப்ரைஸ்,
அது ஒரு நல்ல கிளிஃப்ஹேங்கரா இருந்தது.
அது ஓகே, என்னடா இது நந்தினியே வந்து அவ எப்படி ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ்ல நமக்கு இருந்த கிரைப்ஸ் இவ்வளவுதான், மற்றபடி மற்றதெல்லாமே வந்து ஓகே. அவர் வந்து படமா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா. ஆக்சுவலி முக்கியமான ஒரு விஷயம், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஊம் ஊம் அப்படின்னு ஊம்புனாங்கள பாருங்களேன், அவங்க வந்து பதவி பிச்ச பூச்சிக்கிற வந்து கொடுத்தாங்களாம், இவர் வந்து
இவரை வந்து ஒத்துக்கலையா.
ஏ பார்ப்பன சக்தியிலும் சரி, அங்க இருக்கிற இந்த பௌத்த பேரினவாதமும் சரி, காலங்காலமா எவன் பதவிக்கு வரானோ அவன் பக்கம் போய் சேர்ந்துக்கிறது.
இன்னொரு ஒரு டாக் இருக்கு, இது நம்ம ஆலிஸ் தான் பேசுறாங்க பாட்காஸ்டர்ஸ்ல. கல்கியே வந்து நிறைய விஷயங்களை மூடி மறைக்கிற மாதிரியான எஃபோர்ட்டை போட்டு எழுதி வச்சதுதான் இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி.
அது அது எதனால சொல்றாங்கிறது ஒண்ணு, பட் அப்படி வந்து ஒரு யாரோ சில அடையாளம் தெரியாத பார்ட்னர்களை காப்பாத்துறதுக்காக ஒரு என்டையர் ஸ்டோரியை ரிக் பண்ணிருக்காருன்னு சொல்றதுதான் வந்து இல்ல, அவர் அவர் வந்து அவர் கிரியேட்டிவ் ஃப்ரீடம்
எடுத்துல இதுதான்
தழுவல் தான் அது. அது வந்து அப்படி அவரை கம்ப்ளீட்டா நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஆமா, அவர் வந்து இந்த மாதிரி இந்த சோழ பெருமைகள் பேசுறது, பாண்டிய பெருமை பேசுறது, அதெல்லாம் வந்து கதையில என்ன இருக்கோ அதைத்தான் சொல்ல முடியும் அவரு.
இல்ல இப்ப கோ இந்த இந்த டயலாக் எண்டிங்ல கூட அவன் சொல்லியிருப்பான், ஆலயங்களை எழுப்புவோம்ங்கிற விஷயம் எல்லாம் சொல்றான் இல்லையா.
ஆமா ஆமா, அவனுடைய இவரு வந்து இவன் சொல்லி அவரு அன்னைக்கு பண்ணலையே, இன்னைக்கு இப்படி எழுதுனதுனால அன்னைக்கு அவன் அவன் பண்ணதையெல்லாம் தான் அவருக்கு வரலாற கதையை எழுதியிருக்காரு. அதை தான் நியாயமும் படுத்திருக்காங்க, 200 கல்வெட்டோ என்னமோ எழுதியிருக்கான்னு சொல்றாங்க கோவில்ல. அது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கோவில்கள் கட்டுறது நியாயம்னு தான் எழுதியிருக்கான். நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ரோகான பிஹேவியர் நான் பாக்குறேன் எல்லாத்தையும். பார்ப்பனிய சார்பு இருக்குன்னா கோவில்களே இவ்வளவு கோவில் இருந்திருக்கு. ஆக்சுவலி கோவில்கள் வந்து பவர் சென்டர் அந்த காலத்துல. பவர் சென்டர்னா கலசத்துல வச்சு பண்ற அந்த பவர் சென்டர் இல்ல, கோவில் வந்து ஒரு பெரிய ஸ்தாபனமா இருந்திருக்கு. அங்கதான் வந்து அந்த கோவிலை சுத்தி பெரிய பெரிய ஊர் இருக்கும், அது வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணும், அதெல்லாம் ஓகே. கோவிலை எப்படி கட்டினா அதுக்கு எங்கெல்லாம் போய் போர் தொடுத்தான்னு சொல்றாங்கல்ல, போர் தொடுத்து அவங்க கிட்ட எல்லாம் ட்ரிபியூட்டரிஸ் வாங்கிட்டு வந்து அவனோட இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணி அதுல இருந்து கட்டிக்கிட்டான். யாரும் வந்து மக்களா வந்து முன் வந்து காசு கொடுத்து இவ்வளவு பெரிய கோவிலை கட்டலாம் சொல்லல. நிறைய பேரை போய் போர் பண்ணி கொலை செஞ்சு அவங்க கிட்ட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து மட்டும்தான் நம்ம மன்னர்களை கொன்னாங்க, இவங்க எல்லாம் இந்த எதிரி மன்னர்கள் வந்து ரொம்ப சாதாரணமா சாஃப்டா வீரமாண்டியன் தலை ஒரு சாஃப்டா வெட்டிருக்காரு இல்லையா, கொளுத்தீருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். விட்டு இருந்தா கொளுத்திருப்பான் நின்னு, ஏதோ எக்ஸ்ட்ரா
எரிதான் பாத்துட்டு போயிருப்பான்.
ஏதோ எக்ஸ்ட்ரா வருங்கிறதுனால ஆர்டர் மட்டும் போட்டுட்டு போயிட்டான். நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சங்கிங்களை அடிச்சுப்போம், மனசார கொஞ்சம் அடிச்சுப்போம். இப்ப ரீசெண்டா மைசூர் மகாராஜான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில நம்ம இருக்காங்க, அவங்க வந்து 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கவரேஜ் அவங்கள பத்தி வந்தது. எங்க குடும்பத்துல பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சாபத்துக்கு அப்புறம் இப்பதான் எங்க குடும்பத்துல முதல் முறையா ஆண் வரிசைக்கு வந்தது. என்னடா சாபம்னு விசாரிச்சா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து மன்னர்களே, அவங்க அங்க இருந்த ஒரு கன்னட சாம்ராஜ்யம் இந்த பக்க சவுத்துல இருந்த இன்னொரு சாம்ராஜ்யத்தை அரசரை ஜெயிச்சிட்டாங்க போர்ல. ஆனா அவரோட பொண்டாட்டிட்டு போய் இவன் நகையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் எவ்வளவு பெரிய நல்ல மன்னன் பாருங்க, இந்து மன்னன் வெக்கங்கிட்ட அந்த பொம்பளை வந்து முடியாது.
இந்து மன்னனா இருக்காது கண்டிப்பா, எப்படி இப்படி சொல்றீங்க,
அதெல்லாம் இருக்காது. அதனால தானே சாபம் வாங்கியிருக்கான், அவனே தானே சொல்றான், பரிகாரமும் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த லேடி வந்து ஒரு கர்ப்பிணின்னு கூட பாக்காம நீ என்கிட்ட வந்து இது இப்படி அசிங்கப்படுத்திட்டேன், நான் மாளிகையை விட்டு அடிச்சு துரத்துட்டேன்னு சொல்லி தலைக்காவரில குதிச்சு சாகும் போது உனக்கு குடும்பத்துல ஆண் வரிசை இல்லாம போயிடுன்னு சாபம் கட்டி சேர்த்து
போயிடுச்சான்.
அதனால எங்களுக்கு பல வருஷமா இல்லைன்னு அவனுங்க மனசு வேதனை நந்து நொந்து நூதாகி இத்தனை வருஷமா தத்தெடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதர் ஃபேமிலியில இருந்து தூர்த்து சொந்தத்துல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தத்தெடுத்ததுல இருந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கும் முதல் முறையா நேரடியா வந்து இவங்களோட ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இந்த சாபம் வந்து முதல் முறையா உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க நம்பனதா ஒரு செய்தி வந்தது.
ஓகே ஓகே,
நான் என்ன சொல்றேன்னா இவனுங்க
சொல்ற மோஸ்ட்லி இந்த கோயில்லாம் இவனுங்க வந்து ஒரு பிளட் கரப் இது பண்ற கடுவர ஒரு
இடமா ரத்த கைகளோட தான் அந்த கோயில்களை கட்டிருக்கானுங்க.
அதான்
அதான் இந்த இவ்வளவு பெரிய கோயில் கட்டின இவன் வந்து மாளிகையெல்லாம் ஏன் கட்டலங்கிறதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சொல்றாங்க. அது வந்து மாளிகை வந்து கோவிலோட கோயில் தான்
மாளிகைன்னா லக்ஸூரி ஆயிருமா, அது
லக்ஸூரியா இருக்கும் அப்படிங்கறதுலாம் கோவில்ல தாங்க எல்லா நகையும் பணத்தையும் கொண்டு வந்து கூட்டி வச்சிருக்காங்க.
ஆமா ஆமா, அப்பதான் நம்ம இடை குறைப்பு அப்பப்ப பண்ணிக்க முடியும்
எல்லா. அது இப்ப ரீசெண்டா அந்த பத்மநாபன் கோவிலோட எக்ஸ்ப்ளோரேஷன் வரைக்குமே அதெல்லாம் வந்து அந்த பணம் எல்லாம் ஏன் வந்து வெளியில ரொம்ப பேருக்கு தெரியல, உள்ள அப்படி இருந்துச்சுங்கிறது அந்த சொந்த ஃபேமிலிக்கு எப்படி தெரியாம போச்சு. பத்மநாபன் ஃபேமிலியே இப்போ கோர்ட்டுக்கு கேஸுக்கு போயதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, திரும்ப எங்களோடது அதுன்னு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த பர்மிஷன் ஏதோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு. அவங்களுக்கே தெரியாம போச்சுன்னா ஏன் அப்படி என்ன ரகசியமா உள்ள கலெக்ட் பண்ணி வைக்க?
அப்ப எத்தனை தலைமுறை வந்து அதை அனுபவிக்காமலே போயிருப்பாங்க இல்லையா?
போயிருப்பாங்க. ஏன் அவ்வளவு கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் விஷயமே. இந்த கோவில்கள் இந்த மாதிரி இப்போ சிறு கோவில்கள் பெருக்கோவில்கள் இந்த மீடியம் சைஸ் லார்ஜ் சைஸ் சப்ஸ்லாட் சைஸ் இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல வந்து பவர் சென்டரா இருந்திருக்கு, எக்கனாமிக் சென்டரா இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அங்கேயேதான் திரும்ப 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 பணத்தை கொட்டுற ஒரு பழக்கம் வந்து இவங்களுக்கு பல்லவர்கள் காலத்துல ஆரம்பிச்சது.
இந்த லட்சணத்துல நாங்களே எங்க கோயில பாத்துக்கிறோம் வேற கேக்குறாங்க.
இவன் இவன் கட்டி இவன் பையன் வந்து பவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆக்சுவலி இன்னைக்கு அங்க நீங்க பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா அதுல இருக்கிற பல பிரகாரங்கள் இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க கட்டினதே இருக்கு. பல மன்னர்கள் வந்து அதை சீரமைப்பு பண்ணினா தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. பிற்கால சோழர்கள், அதுக்கப்புறம் தெலுங்கு சோழர்கள், அதுக்கப்புறம் வேற ராஜ்யத்துல இருந்தவங்க மராத்திக்காரங்க இப்படிலாம் பல பேர் வந்து மீட்டர் பண்ணிருக்கிறாங்க. இல்லைன்னா அது எப்பயோ வந்து சுதலம் அடைஞ்சிருக்கு.
யாலிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவனுங்க இப்படி மாடிஃபை பண்ணதை பிடிச்சிட்டு
இவனுக்கு வந்து இப்ப ஒரு கோவில் இருக்குங்கிறது இப்படி ஒரு பெரிய ஃபேசினேஷன் எல்லாம் இவனுக்கு வந்துருச்சு பிரதர். உண்மையிலேயே ஹிஸ்டாரிக் ஃபிகர்ஸ் எல்லாம் அரசர்கள்ல இருக்காங்க. பழைய கரிகாலன், முதலாம் கரிகாலன் இருக்கட்டும், கல்லணை கட்டின கரிகாலனா இருக்கட்டும், இந்த டவுன் சவுத்துல இந்த கொங்கு நாட் சைடுல வந்து ஒரு பெரிய கால்வாய் ஒன்று ஒரு ட்ரிபியூட்டரி ஒன்று ஒருத்தர் கட்டினாரு, என்னமோ காளிக்கரை என்னமோ பேர் அவர் பேரு, அவரும் அப்படிதான் கடைமடைக்கெல்லாம் வந்து தண்ணி போற வசதி. அந்த மாதிரி முக்கியமான அரசர்கள்லாம் இருக்காங்க. இவனுங்களுக்கு வந்து இதுல ஒரு ஃபேசினேஷன். அதனால வந்து பாருங்க நம்மள எப்படி இப்ப எப்படி கொண்டு வரானுன்னு, நம்மளை கொடுமைப்படுத்தணும் புத்த பிச்சுக்களுக்கே வந்து அவர் நல்லது நினைச்சிருக்காரு.
எல்லாம் உருட்டுவானுங்க. கொஞ்சம் காலம் ஆண்டுட்டு போனா அவனுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைஞ்சிட்டு அதை விட்டுட்டுல போயிருக்கான். இவன் ஃபாரினரே சொல்றான், அவன் அவனோட விஷயமே இப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேயே இருந்தவனுங்களுக்கு நிறைய பண்ணிருக்கிறது யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். அதுக்குன்னு மொத்தமாவே அவன் அவனையவே ஒரு புத்து பிச்சு மாதிரி சித்தரிக்கிறதெல்லாம்
அவங்க ஆட்சியில வந்து கோடியக்கரையில வந்து புத்த பிச்சுக்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. தான் கொண்டு போய் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவருக்கு கடல்ல முழுகின உடனே விஷம் ஜுரம் வந்துடும், உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் செகண்ட் பார்ட்ல ரிவீல் பண்ணுவாங்க. அங்கதான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க இந்த புத்த பிச்சுக்கள் வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த ஜெயப்ரவி என்னமோ அவன் மூஞ்ச பார்த்தாலே இந்த படத்துல அவன் வந்து சிங்கான மாதிரியே தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா?
எனக்கு என்னமோ அவன் படத்துல கொஞ்ச நேரம் தான் அவன் ஒரு மாதிரி ஒரு இது வந்த மாதிரி ஃபீவர் வந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டோரி படி. ஆனா எனக்கு படம் ஃபுல்லா அவன் ஃபீவரோட நடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு.
வச்சுதான் தேய்க்கணும்
எதனால வந்து நந்தினிக்கும் இவனுக்கும் ஒரு ரைவல்ரி இருக்குங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்றாங்க.
அவளுக்கு ஏன் வந்து அவன் மேல அவ்வளவு கோபம்னா அப்பாவை வெட்டி கொண்டது மட்டும், அப்பான்னு கூட அவளுக்கு தெரியாது கதைப்படி. வெட்டி கொண்டது மட்டும் இல்லாம இவளையும் எரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருப்பான் அவள் பண்ணி. அதுதான் அவளுக்கு வந்து அந்த ஒரு வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ளே இருக்கும். பாண்டி மன்னருக்கும் வாக்கு கொடுத்துருப்பா, அவரோட விஜயேந்திர பாண்டியனை வந்து பதவி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் போவா.
இப்ப ஊரை விட்டு துரத்தும் போது அது வந்து இவனுக்கும் பங்கு இருக்குங்கிற மாதிரி அவ யோசிச்சிருப்பாளா இல்ல அந்த மாதிரியும் காமிச்ச மாதிரிதான் இருந்த
மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி அனாதையா இருக்கிற ஒரு பெண்ணுதான் வந்து அவரு ஏன் வந்து பாண்டிய மன்னன் செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் ஓபனிங்ல இருந்து போயிடுவோமே, இவரு இளமை கால காதல் கதை.
ஆமா,
அது அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. அதுலாம் எந்த குறையும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அந்த காட்டுக்குள்ள ஓடி ஓடி
அந்த போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு.
அந்த போர்ஷன் சூப்பரா இருந்தது. அவளை துரத்தி விடுறது அந்த இடத்துல ஒரு பையனை காட்டியிருப்பாங்க, அது ஆழ்வார்க்கடியான்னு சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆனா அதை ப்ராப்பரா அவங்க பண்ணல, ஒரு ஷார்ட் மட்டும் வச்சிருக்காங்க, வைக்காமலே இருந்திருக்கலாம்.
இன்னொரு ஒரு விஷயம், அவ வந்து ஒரு சிம்பிள் டன்னா இருக்கிறது தான் நந்தினிக்கு பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நகையெல்லாம் போட்டு விட்டாலும் அதை வந்து விட்டுட்டு அவ இது பண்ண விட்டுட்டு போயிருக்க மாட்டா, ஆக்சுவலி
ஓடி வந்து
ஓடி வந்துருவா. ஆனா அதுல விருப்பம் இல்ல, அந்த குந்தவை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி கூட இருக்கணுங்கிற ஐடியா அவளுக்கு இல்ல. த்ரோனும் பிடிக்காது. இப்ப அவ இவன் வந்து தேடும் போதும் கூட சொல்லுவா, உங்களது குதிரையா இருக்கலாம், இந்த காடு எனக்கு சொந்தமானதுன்னு காட்டை தான் அவ சொந்த மாதிரி பேசுவா. அவ அந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறதா பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த த்ரோனுங்கிற வரைக்கும் அவ யோசிச்சதுக்கு காரணமே இந்த பழிவாங்கும் ஐடியாக்காக தான்.
அந்த பழிவாங்கும் ஐடியா தான். அண்டு ஏன் வந்து அவன் கொலை பண்ணாங்கிறதுக்கு நமக்கு ரீசன் தெரியும், இவன் தப்பா புரிஞ்சுப்பான் ஒண்ணு. அதுவும் கொலை பண்றதுலாம் இவங்களுக்கு சர்வ சாதாரணம். குடும்பத்துக்கிட்ட நகையே புடுங்குற எச்சக்கலை பசங்க தான்.
ஆமா ஆமா ஆமா. ஆயிரம் தலை, ஆயிரம் தலை, எத்தனை தலை வாங்கணுங்கிறது அது ஒரு கிரேடு மாதிரி அவனுங்களுக்கு,
கிரேடு மாதிரி. இவனுங்க என்னமோ ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க, தமிழகத்தின் மும்மன்னர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி எப்படிலாம் கொலை பண்ணிக்கிட்டானுங்கன்னு அந்த இதெல்லாம்
இருக்கு. பேக் ஸ்டாபிங்லயே எத்தனையோ கொலைகள் இருக்கு,
எவ்வளவோ இருக்கு, நிறைய இருக்கு. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சில இவங்க புதுசாகவே நிறைய சீக்வன்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேந்திர அமுதன் மேட்டரை டச் பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு போயிட்டு ரொம்ப லேட்டரான் தான் வந்து நந்தினியோட பேர்த் ரகசியத்தை வந்து
அவளுக்கு
தெரியும். பட் நம்ம இவனுக்கு, நம்ம வல்லவரையனுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்துடும்,
நந்தினி மாதிரியே இருக்கிற அம்மாவை பார்க்கவும்
அப்பதான் இவளுக்கும் டவுட் வரும். பட் ஆக்சுவலி நாவல் படி என்னன்னா பிரதர் சொல்லிடுவோம், ரிவீல் பண்ணிடுவோம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய அரிசியம் கிடையாது. நந்தினியோட அம்மா ஊமை ராணி, நந்தினியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சுந்தர சோழர் அரசராகிறதுக்கு முன்னாடியே கூட அவர் ஒரு படை தளபதியா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃபைட்டுக்கு போவார். அப்படி போகும்போது கடல்ல உடஞ்சு இதே மாதிரி கப்பல் மூழ்கி ஒரு தீவுக்கு போய் சேர்ந்துருவார். அதே தீவுன்னா அங்க வந்து ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு தான் நந்தினி. அவ வந்து ஊமை பொண்ணு இருப்பா. அவ கூட இவளுக்கு பழகி இவருக்கு ரொம்ப காதல் வந்து ரெண்டு பேரும் அங்கேயே இருந்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து நான் போயிட்டு வந்து உனக்கு கூட்டு வரேன்னு வருவாரு. ஆனா இவரால் வர முடியலன்னு ஆள் அனுப்பி பார்த்தப்ப யாரும் இருக்க மாட்டேன். ஆனா இதே டைம்ல
நந்தினின்னு சொல்லியிருந்தீங்க, மந்தாகினி தானே? மந்தாகினி தானே அவங்க பேரு?
நந்தினியோட அம்மாவை சொல்றேன்.
அதான் மந்தாகினி அவங்க பேர்.
மந்தாகினி அந்த மாதிரி ஊமை ராணி. சாரி சார், நான் நீ மேல தப்பா
சொல்லிருப்பேன்.
ஊமை ராணி வந்து இவ கூட இருந்து ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, அங்கேயே இருந்துடுறாங்க, குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. பட் இவர் வந்துருவாரு, இவரால திரும்பி ஆள் அனுப்பி பார்க்கும் போது அந்த அம்மா செத்து போச்சுங்கிற மாதிரி தகவல் வந்துடும். சோ இவரும் அதை விட்டுருவாரு. ஆனா மீன் டைம்ல பாண்டிய மன்னனும் வந்து இதே மாதிரி போர் தொடுக்கிற போய் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்க தீவுல வந்து இந்த பொண்ணு இப்படியும் கூட பழகிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுப்பான். சோ சுந்தர சோழரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நந்தினியோட அம்மா, அதாவது ஊமை ராணிய வந்து கடத்திட்டு
போயிருவான்.
கடத்திட்டு போய் அவளை ரேப்
பண்ணிடுறான்.
அப்படி ரேப் பண்ணி அதுல உருவாகிற ஒரு உறவு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தினி. சோ சுந்தர சோழருக்கும் நந்தினிக்கும், இது சுந்தர சோழருக்கும் ஊமை ராணிக்கும் எந்த குழந்தையும் பிறக்கல. அதப்படி எந்த குழந்தையும் பிறக்கல. பட் இந்த வீரபாண்டியனால அவ வயித்துல உருவாகிற கருதான்
நந்தினி.
அண்ட் அது மட்டும் இல்லாம கதைப்படி பார்த்தா நந்தினி பிறந்து அதே மாதிரி இன்னொரு குழந்தையும் அவளுக்கு பிறக்கும். அந்த குழந்தை தான் வந்து அரண்மனையில இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கிற மதுராந்தகன்.
மதுராந்தகர்.
ஓகேவா? சோ அந்த பெரிய பிராட்டி கேரக்டர் காட்டுவாங்க படத்துல. நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பழையாறையில வந்து பெரியாறை, அதாவது மதுராந்தகனோட அம்மா வந்து சிவபக்தன், அவங்களும் சிவபக்தன் மாதிரி இருப்பாங்க. அவங்க மெயினா இவன் அப்போஸ் பண்றதுக்கு கதைப்படி ரீசனே வந்து இவன் வந்து உண்மையான லெஜிட்டிமேட் சன்னே கிடையாது. அவங்களுக்கு பிறந்த பையன் வந்து இறந்துட்டான்னு நினைச்சு அவங்க போருக்கு போயிருக்கிற கணவர் திரும்ப வரும்போது இறந்த செய்தி சொன்னா தாங்க மாட்டார்னு சொல்லி இவங்க குழந்தை எடுத்துட்டு வேற ஒரு குழந்தை எடுத்து வைக்க சொல்லுவோம். அந்த வேற ஒரு குழந்தை தான் நந்தினி பெத்து போட்டு போற அந்த குழந்தை, அதுதான் மதுராந்தகன். சாரி, நந்தினியோட அம்மா. ஐயோ, நிறைய வளர்றேன்.
மந்தாகினி, மந்தாகினி, மந்தாகினி வந்து நந்தினிய வந்து அபாண்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க.
இன்னொரு குழந்தையும் பிறக்கும். அந்த அந்த ஆண் குழந்தை தான் வந்து மதுராந்தகன்.
மதுராந்தகர்,
மதுராந்தகர். அந்த குழந்தை எடுத்து இங்க வச்சிருவாங்க.
சிம்பிளி ரஹ்மானும் படத்துல பொறுத்த வரைக்கும் ரஹ்மானும் ஐஸ்வர்யா ராய், அதாவது சின்ன ஐஸ்வர்யா ராயும் வந்து சிப்லிங்ஸ்.
பிளட் படி அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு, ரெண்டு பேருமே பாண்டியர்கள் கதைப்படி. பிளட் படி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும்
பாண்டியர், இதுல பட்டர்னல் இதுல இருந்து பார்த்தா
பெட்டர்னல் லெவல்ல பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே பாண்டிய இளவரசன் பாண்டிய இளவரசி அப்படி வந்துடுறாங்க. சேந்தன் அமுதன் தான் வந்து இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை, அவன் எத்தனை பிறந்திருப்பான்னு நினைச்சிட்டு பார்த்தா அவன் உயிரோட இருப்பான்.
இந்த பேக்ரவுண்ட்னாலதான் இப்போ உங்களுக்கு நந்தினி வந்து பாண்டியர்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்னா வா, ஆல்ரெடி சேர்றது யூஷுவல் திங்.
அதைத்தான் சொல்றேன், எனக்கு அதுவே வந்து அப்படின்னா நம்ம சேந்தன் அமுதன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கவே கூடாது இவங்க.
ஆமா ஆமா,
அந்த கேரக்டரை ஜம்ப் பண்ணியே போயிருக்கலாம் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வச்சுட்டு. அதான் நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு கான்வர்சேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க அப்படி பண்ணிருக்கலாம், வேணும்
இருக்கலாம் கூட
இருக்கலாம், மேபி அதனால கூட இது பேக் ஃபயர் ஆகாம அவங்க பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் பைத்திங் அப்படின்னு போய் பார்த்துதானே
இருக்குங்களா. இப்போ நாவல்ல படிக்காத, நாவல் எக்ஸ்போஷரே இல்லாத, எந்த வகையிலும் இந்த கதையை தெரியாத ஒருத்தவங்களுக்கு இவன் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவே வந்து போயிடும் இல்லையா. ஆனா கதையிலே ஒரு முக்கியமான ஆளு, இந்த
முக்கியமான ஆளு
சேந்தன்,
சேந்தன் அமுதன் கேரக்டர். சேந்தன் அமுதன் வந்து அவன் ஒரு அரசன் இல்லாமலே தெரியாமலே தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி பாயிருப்போம். அவங்களுக்குள்ள லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆப்வியஸ்லி, அதையெல்லாம் வந்து படத்துல சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாவல் வந்து இதை வந்து ஒரு 5-6 சீசனா வர வேண்டிய வெப் சீரிஸ் தான் இது.
கண்டிப்பா
இப்போ கூட ஒன்று கெட்டு போல பிடிச்சாம இவனுங்க பாட்டு தனியா ஒரு நல்ல யாராவது ஒருத்தங்க இதை ஒரு வெப் சீரிஸாவே எடுக்கலாம்.
எடுக்கலாம், ஸ்டார்டம்லாம் எதிர்பார்க்காம பண்ணலாம்.
ஸ்டார்டம்லாம் எதிர்பார்க்காம இப்போ எப்படி அந்த யாத்திசை மாதிரிலாம் பண்ணிருக்காங்களோ அவங்கள மாதிரி கம்மி பட்ஜெட்லேயே கூட கொடுத்து பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இவங்க சிஜில பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா வரும்.
அப்ப மட்டும் இந்த ஜாம்பிகள் அடங்குவாங்க நினைக்கிறீங்களா? மணி சார் லெவலுக்கு வரலான்னு சொல்லுவானுங்க,
கிடக்கிறானுங்க மதிக்கவே கூடாது. அவளை கண்டுகிட்ட கண்டுக்காம விட்டீங்கன்னா செத்துருவானுங்க ஐயோ அப்படின்னு. கமிங் பேக் டு த மூவி பார்ட் 2, படத்துல இந்த கிளைமேக்ஸ் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நான் வரலாற்றுபடியே பாத்தீங்கன்னா அவர் ஒன்னும் சும்மா எல்லாம் அவங்க அண்ணனுக்கு வந்து அவங்க பெரியப்பா இந்த இவருக்கு மதுராந்தகனுக்கு வந்து பதவி விட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் எப்படி ஹிஸ்டரி சொல்றாங்கன்னா, கரிகாலன் வந்து இறந்தது வந்து அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கறது நமக்கு தெரியும். வரலாற்றுபடி அகால மரணம் தான் அடைகிறார், கொல்லதான் பட்டார். அது ஏன் கொல்லப்பட்டார்னு ஒரு ஊர் கல்வெட்டுலயும் இருக்கு. ஆனா அவர்
இவனுங்க நூலாண்டிகளோட சதிங்கிற மாதிரியும் சொல்றாங்க.
அன்னைக்கு இருந்த சில நூலாண்டிகளுடைய சதி, நூலாண்டிகளும் பெரும்பான்மை நூலாண்டிகளும் இன்னும் ரெண்டு பேரும் பேரும், அதுல அந்த ரவிதாசன்கிற பேரும் வரும் அந்த
கல்வெட்டுல.
இவர் வந்து பாண்டிய தூதர்கள் அப்படிங்கிற இதுல கொண்டு போயிட்டாருங்கிறதுனால அதை இங்க மென்ஷன் பண்ணல. அவர் வந்து ஒரு ஸ்டோரியா தான் எடுத்துட்டு போயிருக்காரு. வெறும் யாரோ ஒரு 4-5 பார்ட்னர்களை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து காந்தியவே கொலை பண்ணதுனாங்கதானு சொல்லிட்டு இருக்காருங்க, அவனுங்களை காப்பாத்துறதுக்கு. அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவரு வந்து ஒரு ஒரு ஸ்டோரியா இதை எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இப்படி ஒரு பகை இருந்தது, அதனால இப்படி இருந்ததுங்கிற மாதிரி கதையை மாத்திட்டாரு. பட் அது
படம் படத்தோட ஃப்ளோ படி பாத்தீங்கன்னா, சோழரோட டிசன்டன்டா வந்து ஒரு பாண்டியன் அனிமைக்கிற மாதிரி ஆகுதா இல்லையா?
அதுதான் இப்ப என்ன, நான் மதுராந்தகனை திரும்பி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறேனே, பாண்டியன் சோழர்கள் குலத்தில் பாண்டிய ரத்தன் ஒற்றன் அப்படின்னு சிரிக்கிறானா. நல்ல வேலை அந்த ஆளுக்கு ஓன் வாய்ஸ் போடலங்க.
எனக்கு தெரியும்டா அப்படிமானே,
எனக்கு தெரியும்டா T4 தனுஷ்டீனு அந்த மாதிரி ஆகல. அது வரைக்கும் சந்தோஷம் நந்தினி பின்னாடி வந்தே சக்சஸ் மை பிரதர்
உள்ள வரான் இல்லையா, வரது பூராவுமே பொறக்காளி வழியிலேயே தான் வந்து போயிட்டு இருக்கிறான் அவன். ஒரு டைம் கூட வாசல்ல வரமாட்டே அடங்குற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி இந்த பார்த்திபன் கூட ஒரு சவால் மாதிரியான விஷயம் பண்ணிட்டு போவான் இல்லையா, சதி திட்டம் தீட்டுற இடத்துல இந்த டாக் இருக்கு, அது அப்படி சத்தமே இல்லாம வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். கடைசியா வந்து என்னன்னா குதிரையில நின்னுட்டு இருக்கிறான், நானும் வந்து சண்டை போடுறேன்ஜி. அவன் ஒரு புல்லு கூட வெட்டின மாதிரி தெரியல எனக்கு படத்துல.
கதைப்படி கதைப்படி புக்கு படி ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு போர்லாம் கிடையாது. அதெல்லாம் இவங்க பண்ண கூத்து, அதுக்கு வருவோம். பட் நான் இப்ப கமிங் பேக் டு தி பாயிண்ட், இவர் இந்த புத்திஸ்ட் கோவில் இருந்து வெளியில இருந்து போறாரு.
ஆமா,
யாரு நம்ம பொன்னியின் செல்வன், உடம்பெல்லாம் குணமாகி செகண்ட் பார்ட்ல கிளம்பி போகலாம். இவங்க மூணு பேரும், அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி தங்கச்சி மூணு பேரும் மீட் பண்ணிட்டு நம்ம பிரிஞ்சு போகலாம், இதான் நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போறாங்க. குந்தவை இவரு கிளம்பிடுறா, இவரும் கிளம்பிடுறாரு, கோட்டை கிளம்பிடுறாரு அவளை பாக்குறதுக்கு, நந்தினியை பாக்க போறாரு.
சாரி, இந்த இடத்துல ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இவனுங்க வந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. யாரு? இந்த நந்தினி வந்து இந்த இவங்களோட ஆபத்து தொகைகளோட ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அந்த சமயத்துல தான் வந்து வந்தியத்தேவனும் வந்து அங்க உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரியான இந்த அம்மாவை பார்த்தங்கிற அந்த சீன் வரும் இல்லையா, அந்த மாடு ஒன்று பலி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பேசிக்கும் போது என்னன்னா, ஒரே ஒருத்தனை கொன்னா மித்த இருக்கிற ரெண்டு பேர், அதாவது பிரகாஷ்ராஜ் கேரக்டர், அது என்ன கேரக்டர், சுந்தர சோழரையோ ஆதித்ய கரிகாலனையோ கொன்னுட்டா இவன் அலர்ட் ஆயிடுவான். யாரோ ஒருத்தரை கொன்னா கூட மற்ற மூணு பேர், மற்ற ரெண்டு பேத்துக்கும் வந்து ஏழு அடுக்க பாதுகாப்பு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் என்ன, அவனை வந்து இந்த இதுல தனியா கொல்லாங்கிற ஐடியா பண்ணானுங்க, புத்த பிச்சுக்கள் இருக்கிற இடத்துல கதையில.
அதான் சொல்றாங்க, ஒண்ணா இருக்கு, டூயிங் ஒண்ணா இருக்கு,
அதுதான் கான்ட்ரடிக்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க.
அதே நேரத்துல விக்ரம் வந்து அந்த ஊருக்கு போயிருப்பான் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல அவங்க நினைச்சிருப்பாங்க போல. மேபி அந்த சென்ஸ்ல அதை எடுத்துருக்கலாம். எனக்கு என்னன்னா, அந்த அந்த இடத்துல இருந்து வர அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே மரணக்கடி.
ஐயோ,
அது எல்லாமே எனக்கு வந்து, ஆனா யானை மேல ஏறும்போது யானை காதல் ஒரு மேட்டர் சொல்லுவாரு, கவனிச்சிங்களா?
என்ன சொல்லுவாரு,
நல்லா யோசிச்சு பாருங்க. யானை சொல்லுவாங்க, பாரு என்ன கொல்ல வர நான் புடிச்சு நீ கொண்டுட்டீங்கன்னா உனக்கு இந்த கோவில் யானையெல்லாம் வந்து உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன், உன்னை சரணாலயத்துக்கு அனுப்பி உனக்கு 10-15 பொம்பளை யானை
கொடுத்துறேன்
அப்படின்றது. அது ஹெல்ப்
தூக்கி வீசிருச்சு.
இன்னும் அந்த யானைக்கெல்லாம் இவனுங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஒரு யானையோட பேசுவாராம், பேசுவாராம், குறிய கூட பேசிட்டு இருப்பாராம். எல்லாமே அவரு பேச்சுக்கு கடல்ல ஆம இருக்குமா தம்பி, ஆம இறக்கி விட்டாருன்னா ஆம எங்க போதுன்னு பார்த்து ஸ்ரீனங்க எங்க இருக்குன்னு
கேட்டேன். உங்க அப்பா படுக்கையில கிடக்குறான், அவன்கிட்ட போய் பேசுடா முதல்ல, ரொம்ப வருஷம் கிடக்குறான்டா,
அவன்கிட்ட போங்கடா, அவனை விட்டுட்டு நீங்களாம் எங்க சுத்திட்டு இருக்கிறீங்க.
தனித்தனியா ஒருத்த என்னடா நாண்டி நாண்டின்னு சுத்துறான், உணர்த்த என்னடானா இந்த சைடு
போயிருக்கேன்.
ஆனா இந்த நந்தினி சா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, அன்னியன்ல ஆரம்பிச்சு
நம்ம நாண்டிக்கு அவருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒருவேளை இதையெல்லாம் பார்த்து மணிரத்னம் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி அதை யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. ஏ நாண்டி, இப்போ உனக்கு கரெக்டான
இருக்கலாம் ஊருப்பட்ட இது. இதுல ரொம்ப வருத்தப்படுறானுங்க, ரெண்டு போட்டோ ஒண்ணு போட்டுக்கிறானுங்க, மேல ராவணன்ல வர வீரா அண்ட் அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சு, அண்ட் இதுல வர நந்தினி அண்ட் கரிகாலன் போட்டோவை போட்டு இவங்க சேரவே மாட்டாங்களா அப்படின்னு
இருக்கிறானுங்க.
போய்
பாடுறான்,
அது வேற பண்றானுங்க இவனுங்க. ஒரு சைடு வாட் இஃப், வாட் இஃப்கள் வேற போஸ்ட்ல,
வாட் இஃப் இந்த இஃப் அந்த இஃப்ன்ட்டு அஜராஜ சோழனுக்கு வரலாங்க, அவன் வந்திருப்பா இந்தியாவுக்கு படுக்க,
அதான் புடுங்கி தள்ளி இருப்பாரு.
சரி, இவனுங்க ஃபேண்டசியை விடுவோம், இந்த ஃபேண்டசிக்குள்ள வருவோம். எங்க விட்டோம், புத்த பிச்சுக்கள் கதையை விட்டோம். அடுத்து கோட்டைக்கு வராரு, கோட்டையில தாங்க அந்த குதிரை நின்றுகிட்டே பேசுற, ஐயோப்பா குதிரை மேல நின்றுகிட்டே அவனுக்கு அதுல எட்டு கோலம் போடுறதுல என்னதான் அப்படி ஒரு ஃபெட்டிஷோ தெரியாது.
அதுக்கு
ஆய் போற அவசரம் போல இருக்கு, அது அப்படி இப்படி சுத்தி வருது. அந்த ஆள் வழக்கம் போல ஜாம்பியாவே நிக்கிறாங்க,
அங்கேயும் தான்,
அங்கேயும் நம்ம சர்பத்துக்குமாரு அங்கேயும் ஜாம்பியாவே தான் நிக்கிறான். என்னடா இதே முகத்துல ரியாக்ஷன் ஏதாவது காட்டுறான்னா அங்கேயும் அதே கதை தான்.
இந்த மின்சார கனவு படத்துல வந்து இவன் கூட மூணு பேர் இருப்பானுங்க, யாருன்னா மன்சூர் அலிகான் கூட ஒரு மூணு பேர் இருப்பானுங்க. டேய், ஏதாவது ஒரு ரியாக்ஷன்
கொடுங்க,
நீங்க சதி பண்றீங்களா இல்லையான்னு கூட தெரியலங்கிற மாதிரி. இந்த மூணு பேரும் அப்படித்தான் இருக்கிறானுங்க.
ஆமா, இந்த மூணு பேரும் அப்படிதான் இருப்பானுங்க. எந்த நிழல்கள் ரவியை கூட போட்டிருக்கலாம் போல இருக்கு, அவர் கூட நாங்களாம் நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி அவர் பெட்டர் ஆக்டர் தான் இவரை விட.
ஆமா ஆமா ஆமா,
அவர் இவரை விட பெட்டர் ஆக்டர்
தான். கிடைச்சவருக்குள்ள நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அங்க வந்து நந்தினியும் வந்து நிக்கும்.
ஆமா ஆப்வியஸ்லி அவரோட பிளான் தானே, அவன் வருவான் வருவான் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி, அவன் நிச்சயமா வருவான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வர வைப்பா. அதெல்லாம் ஓகே. அண்ட் அந்த இப்படி கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம் ஆப்வியஸ்லி, அவன் எல்லாருக்கும் பேசும்போதே இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்போ பிளான் பண்ணபடி அந்த மாளிகைக்கு வந்துடுறான், அந்த கோட்டைக்கு. நைட் அவளை பாக்குறதுக்கு போறான். மீன் வயல் வந்து புருஷன் தொல்லை எங்க, நைட் அவளை போடுறதுக்கு புருஷன் தொல்லையா இருப்பான்ட்டு கல்யாணம் சொன்ன போய் அவனை நீங்க கூட்டிட்டு வாங்க, பதவியை அவனே எடுத்துக்கிட்டோம், எனக்கு பதவி வேணாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவான். படம் படத்து படம்படி சொல்றேன் நான்,
எனக்கு
கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஏன்னா வரலாற்றோட புனைவு தான் இந்த படம். அதுல நீ வேற புனைவு புனைவுன்னு புளிஞ்சு எடுத்து கடைசியில வந்து சரி, வானதியும் அந்த அக்காவும் நல்லா இருந்துச்சு, அந்த அக்கா பேரு பூங்குழலி,
பூங்குழலி
போல் டான்சர் நல்லா இருந்தாங்க, அக்கா கிருஷ்ணா
போல் டான்சர்னே முடிவு பண்ணிட்டீங்க.
போல் டான்சர் அவங்க நல்லா இருந்தாங்க.
எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா, நாவல்ல வேண்டாம், மறுபடியும் நாவல் வேண்டாம் சொல்லுங்க நீங்க அடுத்தது.
சரி ஓகே, நாவல் நாவல் மேல ரொம்ப ஆவலா இருக்கும், வந்துருவோம்.
நாவல் மேலதானா என்னவோவா?
ஆமா நாவல் தான், நாவல் தான்.
சரி
இல்ல வேற எதுவும் கிடையாதுல்ல,
நான் கூட ஏவோ நினைச்சேன்.
இந்த வவ்வால் ஏவெல்லாம் வேணாம். படத்தோட பெட்டர் ஆஃப் லாஸ்ட் பார்ட்ல சரத்குமார் அவர் போய் முதலாந்தகனை கூட்டிட்டு வந்துடலாம், இவனே ஒத்துக்கிட்டானே அப்படிங்கிற நாவல் படி பாத்தீங்கன்னா, அவரு வந்து காவேரியில வந்து திடீர் வெள்ளம் வந்துடும். காவேரியில அப்பெல்லாம் கர்நாடகா அணைக்கட்டல.
ஆமா ஆமா, ஆனா
நான் பெரிய வெள்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்த காலம். அப்படி இருக்கும்போது அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இவர் கோவில்ல எங்கேயோ தஞ்சமடைவார், ஒரு சின்ன கோவில்ல. அங்க இருந்து இவருக்கு சில உண்மைகள் ரிவீல் ஆகும். இதுல வந்து கருத்தர்மன் கிட்ட இருந்து உண்மை கிடைக்கிற மாதிரி வரும். அதுல வந்து எப்படி அதுல வேற மாதிரி இவருக்கு உண்மை தெரியற மாதிரி.
சென்ஸ் நீங்க கதை சொன்னனால இந்த ஒரு விஷயமா சொல்றேன். இந்த பூங்குழலியவும் கூட்டிட்டு வர சொல்லிதானே அவ அங்க வருவா? அதே சமயத்துல வந்து இந்த பல்லக்குல ஆள் மாதிரி ஏறுவாங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நந்தினி பல்லக்கு உடஞ்சு விழுந்துரும்,
அதெல்லாம் எல்லாமே இருக்கு பக்கத்து.
அதுதான் பெரிய மழை ஒன்று பெய்யும், அதுலதான் வந்து நிறைய மரங்கள்லாம் விழுந்து கிடக்கும். நீங்க சொல்ற அந்த வெள்ளம் வெள்ளம்ங்கிற சீனும் அந்த
அந்த சடன் ஃபிளட் வர்றதுக்கெல்லாம் அதெல்லாம் ரீசன், அதுதான்
ரீசன் தான், அதுதான்
நடக்கும். இவர் அந்த வெள்ளத்திலேயே குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு எல்லாம் போவார் பழுவேட்டரையர், அந்த கேரக்டர் அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த சீனோட எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா தான் இருக்கும். பட் படத்துல அவ்வளோ இந்த மூஞ்சிக்கு தான் ஐஸ்வர்ய ராய் பக்கத்துல வச்சாலே ரியாக்ஷன் வர மாட்டேங்குது ஜாம்பிக்கு. இது தண்ணியில அப்படியே நீந்தி பொழந்துகிட்டு அப்படியே வந்து சண்டை போட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி இவர் ரியலைஸ் பண்ணிட்டு திரும்ப கிளம்புவாரு, ஓஹோ சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு கருத்தர்மன் பேச்சு கேட்டுட்டு. பட் போகும்போதே வந்து வந்தியத்தேவனும் வரான். வந்தியத்தேவன் ஒரு சூழ் தான் நமக்கு தெரியுமே.
ஆமா,
விக்ரமுக்கு முன்னாடி நந்தினியை போட்டுருணும், ஐ மீன் சே இப்ப பேசணும்னு நினைச்சிட்டு போவானா
நம்ம,
இவன் குண்டு குண்டுன்னு போவான். அங்க போய் வந்து நீ வந்து உண்மையில இளவரசனுக்காக போராடுற ஆளா இருந்தா அவளை வந்து ஏதாவது பண்ணி எங்கேயாவது வெளியில கொண்டு போயிருக்கணும்.
அவன் அப்படி பண்ற ஆளு தானா இவன், வந்து ஒரு கிராசிங் கார்னர்ஸ் பாங்களா அந்த மாதிரி?
இல்ல இல்ல, பட் புக்குபடியும் வந்து அவரை கொண்டுடாதீங்கிற மாதிரிதான் ஏதோ கெஞ்சுவான், ஞாபகம் இருக்கு அப்படிதான் ஏதோ கெஞ்சுவான். சோ அவளும் சரி சரி ஏதோ துரத்தி விட்டுருவா, உன வெள்ள போடான்னு சொல்லிட்டு ரகசிய அறையில பார்த்து, அந்த ரகசிய அறைக்குள்ள பார்த்தா பிபிசி டாக்குமெண்ட் பிபிசி விட்டு படத்துல வர மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பத்து பேர் ஒளிஞ்சிருப்பானுங்க. ஏ யாரா நீங்களாம், நாங்கெல்லாம் ஆபத்துவர்கள், உண்மையை சொல்லுங்கடா, பிளாக் பார்த்து தானே வந்திருக்கீங்க.
ஆபத்துக்கு உதவுற மாதிரியே தெரியலையே, நீங்க வரதெல்லாம் ஒரு அடல்ட் ஒன்லி கண்டென்ட்டாவே தான் இருக்கு.
ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் யா, அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ரெண்டு பேரும் உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. இதுலயும் அகைன் அந்த கேமரா சுத்துற அந்த
ஏற்கனவே லைட்ட வேற அமுத்திட்டாரா, இதுல கேமரா சுத்தனா என்ன சுத்தாட்டி என்ன,
என் மூஞ்ச பாக்க உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
இதெல்லாம்
சுத்தி விளக்கெல்லாம் அணைஞ்சிட்டு
ஏய் நீ என்ன பண்ண வர அப்படிங்கிற மாதிரிதான் கேக்கணும்.
சரி பண்றதுன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
வந்தியத்தேவன் டவுட் ஆயிருப்பான், இவன் என்ன லைட்டா முத்துறான் குத்து குத்துன்னு வேற சொல்றான் புரியலையே
அப்படின்னு ஏதோ இருக்கு மேட்டர் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஓகே நான் அதெல்லாம் கூட விட்டுருவோம். கடைசியில அவர் வந்து யாரு யாரால கொன்னாங்க அப்படிங்கறது தெரியாம இருக்கிறது அந்த நாவலுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அப்புறமா வந்து யார் குத்துப்பட்டு செத்தான்னு கேட்டா பழுவேட்டரையர் இல்லைன்னா என்னாலதான் செத்து போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் வந்து பாண்டிய தூதர்கள் நினைச்சிட்டு கத்தியை வீசின கத்தியா மேல குத்திருச்சு நான் தான் தப்பேன்னுவாரு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லுவாங்க விசாரணை அப்போ. அதுதான் வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி மாதிரி நாவல்ல இருக்கும். இதுல என்னடானா அவனே எடுத்து குத்திக்கிறாங்கிற மாதிரி முடிச்சது.
இதுல அந்த சீனை டச் பண்ணிருக்கேன். இதுதான் அரவேக்காடா தான் டச் பண்றாங்க. இப்ப வந்தியத்தேவனும் நானு ஏத்துக்கிறான், அந்த சமயத்துல நான் உதவி இருக்க வேண்டியவன் நானும்
விட்டுட்டேன்னு சொல்லி அந்த ஓகே வச்சுக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா இவளை கொல்றதுக்கு அவன் கட்டளை இட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லயோ இல்ல செகண்ட் பார்ட் ஓப்பனிங்லயோ நீங்க சொல்லியிருந்தா கூட இவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் பைத்தியகார அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும்.
கொடுத்துருக்கும் இங்க அந்த ரொமான்ஸ் அப்புறம் ஈடுபடாது இல்லையா?
ரொமான்ஸ் கூட ஈடுபடும். உன்னை பிரிய முடியாம உன்னை கொல்ல ஆணையிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் தற்கொலை பண்ணிட்டு இருந்தா கூட அது ஓகே ஒரு மென்டல் அப்படின்னு ஏத்துக்கலாம். ஆனா அங்க வந்து தலையை மட்டும் விட்டுட்டு விட்டு போயிட்டோன்னு அது அந்த மேட்டரையே மொட்டையா விட்டுட்டு இங்க வந்துட்டு என்ன கொல்லு இந்த கையில அது எப்படி கொடுப்பான்? உன்னையும் ஒரு அப்படி போனா ஒண்ணு கொல்றவனா இருக்கணும் இல்ல தான் சாகரவனா இருக்கணும்ங்கறதான ஒரு எக்ஸ்ட்ரீம் உடைய ரெண்டு.
நான் ஸ்டார்டிங்ல நான் கேட்டேன் இந்த டாக் என்ன இப்போ இது தெரப்பி எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கிற டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருக்கிறானா அந்த
பைத்தியக்காரன். அதுதான் அதை அங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தாங்கன்னா ஓகே இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றது கூட ஒரு ஒரு நியாயமா இருக்கும். என் கையால உன் கையால என்னை குட்டி கொன்று விடு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, இந்த கோப்ரா கதையை மறக்காம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டானோன்னு தோணுது. இதே இதே விஷயம் தானே இருக்கும் அதுலயும்.
கோப்ரா பார்த்து நிஜ கோப்ராக்கு கூட அவ்வளவு பாய்சன் இருக்குமான்னு தெரியாது.
கோப்ராலையும் தான் லவ்வரையோ யாரையோ கொண்டுட்டேங்கிற கில்ட்லதான் அந்த நாதாரி சுத்திட்டு இருக்கும். வந்து அங்கேயே நான் சாக வேண்டியவன் சாக வேண்டியவன் சுத்தி
பிரதர் ப்ளீஸ் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இப்போ கோபுரான்னு ஒண்ணு உடம்பெல்லாம் விஷயம் ஏறுது.
வேண்டாம்
இதோட முடிச்சுக்கோ நம்ம இவங்கிட்ட மட்டும் வச்சுக்கோணும். சோ கிளைமேக்ஸ் வந்து இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க
கொண்டு வந்துட்டாங்க.
பட் நாவல் படி யாரு கொண்டு இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு
சந்தேகம். அது வந்து ஆமா
ஒரு மிஸ்ட்ரிக்கு அப்புறம் சரி அது கூட ஓகே. அதுக்கப்புறம் வந்து புக்கு படி பார்த்தோம்னா நியாயப்படி இவங்க வருவாங்க அடுத்து யார் சக்சஸர் அப்படின்னு பேச்சு வரும்போது மதுராந்தகனா இவரான்னு கேள்வி வரும்போது மதுராந்தகனுக்கு கொடுக்கலாமா இல்ல கிடையாதுன்னு பெரிய பிராட்டி வந்து உண்மையிலேயே மதுராந்தகன் என்னோட பையன் கிடையாது நான் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு நம்ம அந்த பிளாஷ்பேக்க சொல்லிருக்கணும். பட் இதுல
சொல்லல
அதை சொல்லல
அது அதுக்கு நடுவுல சொல்றதுக்கு இருந்த எல்லா விட்னஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. ஊமராணிங்கிற மந்தாகினி அவங்களும் அவங்களும் செத்துருவாங்க.
ஏன் அவங்கள மென்ஷன் பண்ணவே இல்லைன்னா புக்ல அவங்க கேரக்டர் அரண்மனைப்புல வந்து இவரை ஒரு தடவை காப்பாத்திருவாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணி அவங்க எல்லாம் பேசி இந்த நகை அலங்காரம் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும்.
இவங்களை வச்சு அழகு பார்ப்பாங்க.
இவன் வெறுப்பாதான் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்ல வந்து வெறுப்பான்
வெறுப்பா வெறுப்பான் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் இருக்கும். பட் இதுல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா
முடிச்சிட்டாங்க. ஒரே கிளைமேக்ஸ்
ஒரே கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு வச்சு முடிச்சிட்டாங்க கதையை. உடனே வழக்கம் போல அவன் ஃபைட் பண்றது கூட எனக்கு காமெடியாதாங்க இருந்திருக்கு. ஜெயம் ரவி
இவன் முக்காவாசி பாத்தீங்கன்னா பகல் நேரத்திலயே ஃபைட் இல்ல எல்லாம் இருட்டு நேரத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்குது. ஜெயம் ரவி காமெஞ்ச எல்லா ஃபைட்டுமே
பெரிய அப்படியே அப்படியே புஷ்கு புஷ்கு புஷ்குன்னு பறந்து
என்ன கதையோ தெரியல. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றீங்க அந்த ஒரு ஃபைட்டு தான் பெட்டரா இருந்த மாதிரி இருக்குது கொரியோகிராஃபி.
இவனால அந்த கேரக்டர்ல வச்சு பார்க்கவே முடியல. மேபி மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இவன் பாஸ்ட்ல பண்ண அல்சாட்டின்லாம் அப்படிங்க தெலுங்கு சில தெலுங்கு படத்தை எல்லாம் எடுத்து தில்லால கடின ஒரு படங்க வருங்க.
ஆமா
ஐயோ
இது கிக்கு தானே அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி கண்ணீர் கம்பளையுமா ஸ்டேஜ்ல இருந்தானுங்க அந்த மொமெண்ட்ல என் கண்ணுக்கு வருது. இப்ப
சரி அவன படம் முடிச்சிருக்கான். இவனை விட பெட்டரா யாரும் கிடைக்கலன்னு நினைச்சாங்களா என்ன எதுன்னு தெரியல. ஓகே அந்த கேரக்டர் இப்ப வந்து இறந்துட்டாரு, இப்ப அடுத்த சக்சஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, நியாயம் தானே? அப்ப முதல்ல அந்த கொடுக்கலாம் இல்ல இது பண்ணலான்றப்போ சம்பந்தமே இல்லாம இவரை விசாரிக்கிறேங்கிற கதையில கொண்டு வந்து வச்சுட்டு இதுக்கு நடுவுல கோத்தகம் போர் நடத்த வரும்,
மறுபடியும் சூடானது சூடானது.
இதுல என்ன ஒரு பெரிய பைத்தறிச்சல்னா, இன்னொரு பக்கம் மதுராந்தகர் இருக்காராம், மதுராந்தகருக்கு விட வந்து பார்த்திபேந்திரன் கேரக்டர் போய் எங்க பார்த்திபேந்திரனை விட்டோம் பாருங்க, அந்த பையன் என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணாரு, என்ன இருந்தாலும் சிவாஜி கணேசனோட பையன் இல்லையாங்க, சீ சிவாஜி கணேசனோட பேரன் இல்லையாங்க.
ஐயோ, அவன் ஒரு மென்டல் தான் இருக்குது, இந்த கரிகாலனுக்கே டஃப் கொடுப்பான் இருக்குது. அவன்
இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, போர் கிடையாது, இவன் கெட்டவன் ஆகுறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கந்தன்
மகன் வந்து பினாகபாணியா அந்த கேரக்டர் இருக்கும் இல்லையா,
அது ஓகே நான் சொல்றேன். கந்தன் மாறன், இந்த பார்த்திபேந்திரன், இன்னும் பல மேல் கேரக்டர்லாம் வந்து இவளோட வலையில விழுந்து கொஞ்சம் அவ சொல்ற பேச்ச கேட்பாங்க, நந்தினியோட பேச்ச
கேட்பாங்க,
போடுவாவ ஐ மீன் அவங்க வலைக்குள்ள இழுத்து போடுவா, அந்த மாதிரி பண்ணுவா, வேற மாதிரிலாம் தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணுவா, ஓகே அது வரைக்கும் ஓகே. ஆனா அவன் வந்து கம்ப்ளீட்டா எதிரி பக்கம் போய் நிப்பான், அதுக்காக சரி இவனே ஒரு குறுநில மன்னன்,
அதுவும் இவனை கொன்னதுக்காகங்கிற மாதிரி.
அது எப்படி அது எனக்கு புரியவே இல்லை. அது ஒருவேளை இவன் ஒரு செல்ஃபிஷ்னு காட்டியிருந்தாங்கன்னா இவன் உயிரை பணைய வச்சு இவனும் வந்து ஸ்ரீலங்காக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதுக்கப்புறம் செய்தி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லையே.
மாமலை பிரபுவே நீங்க மிஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லையா, நடுவுல ஒரு டைம் கூட பேசலையே நம்ம. அந்த ஆளு வந்து ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தான் நடுவுல, வரியா இல்ல கோட்டையை அடிச்சுட்டு நான் உள்ள வரவா அப்படின்ட்டு.
அப்பா நீ சும்மா இருப்பா, உனக்கு போட்டிருக்கிற அந்த கவசமே தொப்பை இழுத்துக்கிட்டு
வெடிச்சிருந்த விளம்பரத்துல வர மாதிரியே பேசிட்டு இருந்தாரு.
ஆமாப்பா ஆமா. சோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப மோசம், கிளைமேக்ஸ் மோசம், மோசமோ மோசம்.
இன்னொன்னு நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த பொன்னி நதி பாட்டு, அது நல்ல ஒரு இது பெரிய பாய் பண்ண சம்பவத்துல நல்லாவே கிக்காவே இருந்தது, திரும்ப ரீவிசிட்டிங் பண்ற மாதிரி இருந்தது. இந்த சொல் பாட்டு கூட நல்லா இருந்தது, அது படத்துல எடுத்துட்டானுங்க. பட்
அதாங்க இந்த மண்டவிங்கி பையன் இதையெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டான்,
இவ்வளோ பெருசு எடுத்து வச்சுட்டு அந்த பாட்டை ஏன் தூக்கினானுங்கன்னு தெரியல. அந்த பாட்டுல
தனியாவது ரிலீஸ் பண்ணி தொடர்ந்துருந்தேன், ஒரு ஆல்பம் மாதிரி
பண்ணல,
அதெல்லாம் ஏன்
ஏதோ ஒரு கிளிப்பிங் மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இந்த பாடல் பாடல் வைஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டும் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதே மாதிரி நந்தினிக்கு வர இதாகட்டும் பிஜிஎம் ஆகட்டும், அப்புறம் நடுவில் வந்து இந்த புயல் சமயத்தில் ஒரு பிஜிஎம் வரும், இந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது.
உடம்பு சூடா வராது அந்த பிஜிஎம் சூடா சூடா
ஐயா வேணா ஐயா அது ஓரமா வச்சிருங்க, சூடானது பல பேர்த்துக்கு இங்க மூடுதான் ஆனது, எங்க சூடானது
ஆயிடுச்சு. அவருடைய மரணம் கிளைமேக்ஸ் அதை விட சப்ப, சம்பந்தமே இல்லாத ஒரு சண்டை முடிஞ்சு ஓகே. நான் என்ன சொல்றேன், கிரியேட்டிவ் எக்ஸலன்ஸ்க்காக இப்படி ஒரு இது முடிவு அவங்க எடுத்தாங்க, அதனால வந்துட்டு அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஆக்சுவல் ஹிஸ்டரிக்கு வருவோம்மா, ஆக்சுவல் சோழ ஹிஸ்டரி படி ஆமா, ராஜராஜ சோழன் வந்து அவங்க
மதுராந்தகர் முடிச்சுக்கலாமா, இதோட
முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே.
ரைட், எனக்கு முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். கடைசியா வந்து இந்த முத்து கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா,
என்ன சொல்றீங்க,
யானையில ஏத்திட்டு இவரு பாகனா இருப்பாரு யாரு, ஜெயம் ரவி, எப்பவுமே நீங்க தாங்க முதலாளி,
முதலாளி நான் உங்க தொழிலாளி.
ஆமா, இவளே ட்ரால் பண்ற மாதிரி இருந்தது, யாரு வானதிய வந்து ஏ பாகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான்.
ஆமா,
இதுல என்ன வச்சானுங்கன்னு தெரியல, முக்கியமான இன்னொரு, சரி இவனுங்க இவனுங்க ஹீலிங் தெரப்பில என்னன்னு எனக்கு புரியலையே. ஆளாளுக்கு ஸ்பினாச் மாதிரி வயித்துல ஒன்னு தடவிட்டு கிளம்பி வந்துடுறானுங்க, ஓவர் நைட்ல ரெடி ஆயிடுறானுங்களே. அந்த அந்த விஷயமும்
கதைப்படி அதெல்லாம் அவங்க குணமாவதுக்கு ரெண்டு மூணு நாள், மூணு நாள் ஒரு சில பல வாரங்கள்லாம் ஆகும்.
சரத்குமார் வயித்துல குத்திட்டாங்க இல்லையா, கிளைமேக்ஸ்ல அந்த ஆளு வந்து
தலையில அடிச்சிருவாங்க அவரை. அவர் வந்து சம்திங் தலையில அடிச்சுட்டு கட்டி போட்டிருப்பாங்க, அது மட்டும் தான் தெரியும், தெளிவா தெரியல. வயித்துல அடிச்ச மாதிரி தெரியல, வயித்துலயும்
வயித்துல காயம் இருக்கவும் தான் அதுல ஏதோ பச்சை கலர்ல சாணி
மாதிரி வயித்துல காயம் இருக்கும். நந்தினி தான் அவளுக்கு வந்து இவருக்கு வந்து இது பண்ணி வச்சுட்டு
போனோம்மா. ஆமா, நந்தினியும் சூசைட் பண்ணிக்குவா. அந்த சூசைடு கதையில எப்படி வருதுன்னு இப்ப நீங்க கதை சொல்லும் போது அப்படி அதையும் சேர்த்து சொல்லுங்க.
ஓகே, கதையில வந்து கதையில சூசைட்லாம் அவ பண்ணிக்கிட்டாலாங்கிற மாதிரி நமக்கு ஆக்சுவலா இது ஒரு ரிவீல் ஆகப்படுது ஞாபகம் இருக்கிற வரைக்கும். அவ வந்து சடனா காணாம போயிடுவாங்கிற மாதிரி தான் ஏதோ இருக்கும்.
ஓகே,
ஒரு மிஸ்ட்ரியா காணாம போயிடுவாங்கிற மாதிரி தான்.
ஸோ ரெண்டுமே தொங்கல தான் விட்டுருப்பாங்க இல்லையா, கரிகாலன் கதையும் சரி இவ கதையும் சரி.
ஆமா, ஒரு தொங்கு 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 பாலம் தான் அது. அது அப்படிதான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு அந்த கதையில. அண்ட் யா, அவ்வளவுதான், இதுல பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல. டிசப்பாயிண்டிங் கிளைமேக்ஸ்.
மூவி தாண்டி நம்ம இப்போ நீங்க சொன்ன இடத்துக்கு மறுபடியும் வந்துருவோம்.
என்னன்னா ஆக்சுவலி ஹிஸ்டரி படி யா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்லுவோம். ஆமா, ஹிஸ்டரி படி அவர் வந்து 10-14 வருஷமா என்னமோ வந்து மதுராந்தகம் தான் ஆட்சி செய்வார். இவர் வந்து பதவியை விட்டு கொடுத்துருவாரு, சோழ நாட்டுக்குள்ள உள்போகம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவர் பதவிக்கு வருவாரு அப்படிங்கறதுதான் கதை. ஆனா சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கரிகாலனை வந்து இவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். இருந்தாலும் தனக்கு பதவி வரணுங்கிறதுக்காக இவர் கூட அவர் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் தான் இது,
அக்ரிமெண்ட் மாதிரி
அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு அண்ணனை போட்டு தள்ளிட்டு இப்படி ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கிட்டு கடைசியில தான் நல்ல பேர் எடுத்துக்கிட்டாருன்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஏன்னா இவரு அவங்க கசின் வந்து பதவிக்கு வந்திருந்தாலும் கூட இவர் ஆட்சிக்கு வந்து பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் அந்த உடையார்குடி கல்வெட்டு மேட்டர் வருது. இவங்க பிடிச்சி இவங்கள வந்து தண்டிக்கவும் செய்யறாரு. ஆதித்த கரிகாலனை கொன்னதுக்காக தண்டனையும் கொடுத்ததாகவும் அந்த சொல்லப்படுது, தகவலா சொல்லப்படுத்ததுல. அப்படி பார்த்தா 20 வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஓகே அப்படிங்கிறது. ஸோ இது அந்த காலத்து சசிகலா ஜெயலலிதா பிரச்சனை மாதிரி இருக்கு
கிட்டத்தட்ட. கால்கள் எங்கே கதை தான்.
கால்கள் எங்கே, கால்கள் எங்கே அப்படின்னு நமக்கு இந்த படத்தை பார்க்கும் போது பினிஷிங் டச் எங்கே என்ன தோணும்.
படத்தோட காலம் தொங்கிட்டு தான் இருக்குது.
ஆமா, சரி, எனக்கு என்னன்னா அந்த பெண் அழகிகளையாவது கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதையும் எக்ஸ்போஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கல செகண்ட் பார்ட்ல. இந்த சூடானது கேங்கு அவங்க ஒரு வழியா முடிச்சிட்டாங்க பாப்பா. ஸோ ஆமா, ரியாஸ் கானு பாருங்க.
ரியாஸ் கான விடுங்க, இன்னொருத்தன் ஒருத்தர் ராக்கி பாய் ஒருத்தர் இருப்பானே, அவன் பேர்
இவருங்க ஆடுகளம் ரவிதாசன் கேரக்டர் தான் சொல்றீங்க.
கிஷோர் சொல்லல, நான் சொல்றது இவனை டைவர்ட் பண்ணி கூட்டு போவானே. இந்த யானையை வச்சு கொல்ல ட்ரை பண்ற சமயத்துல அந்த புத்த பிச்சுக்கள் இதுல இருந்து வெளியே வரும்போது இவனை டைவர்ட் பண்ணி கூட்டு போவான். அதுக்கப்புறம் கழுத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் செத்து
போவான். போட்டிருக்கிறாங்க வெள்ள வெள்ளேன்னு ஒரு பொண்ணை வேற காட்டுவாங்க, இவன் மனசை மாத்துறதுக்கு, மதுராந்தகன் மனசை மாத்துறதுக்கு. வெள்ள வெள்ளேன் ஹீரோயினும் வெள்ளையா இருக்கணும், வெள்ளி வெள்ள ஃபெட்டிஷன்.
அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, நானும் தேடி பாத்துட்டேன், ஆனா நல்லா தான் இருந்துச்சு அந்த பொண்ணு கூட.
நல்லா இருக்குல்ல, சரி கண்டுபிடிப்போம். நம்ம இன்வெஸ்டிகேஷன் பாருங்க, படத்துல வேற எதுக்கோ போகணும்னு பார்த்தா
இதுல படத்துல இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஒண்ணு இல்லைங்க. இவனுங்களே ஒண்ணு இன்வெஸ்டிகேட் பண்ண, தான் பொண்ணு யார் வச்சிருக்கானோ அவனே இன்வெஸ்டிகேட் பண்ணல.
ஆக்சுவலி ஹிஸ்டரியில இன்வெஸ்டிகேட் பண்ணல, படத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணல, கேட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறாங்க.
இன்னொரு ஒரு முக்கியமான ஆக்டரையும் வேஸ்ட் பண்ணிருக்கிறானுங்க தான் எனக்கு தோணுது. அது கதையில இப்படிதான் இருக்கா, அவ்வளவு வெயிட்டேஜ் தான் இருக்கு. லால், லால் சொல்றேன்,
லால் எஸ்
மலையாளம் ஆக்டர்
இல்ல, அவரோட கேரக்டர் கொஞ்சம் அது
கர்ணன்லயும் அவர் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணிட்டானுங்க. நல்ல ஒரு ஆக்டர் அவரு.
லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு ரொம்பலாம் வந்து அப்படி எடுத்துட்டு பேசிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டா டப்பிங்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
ஓகே ஓகே,
அதனால அவங்க அப்படி ஒரு இது எடுத்துருக்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டருக்கு அவ்வளவுதான், அவ்வளவுதான் அந்த படம்.
குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நம்ம நிழல்கள் ரவி ரேஞ்சுக்காச்சும் எதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். அவர் அவர் வந்ததே கடைசியாக வந்து திரும்ப யானையை ஓட்டிக்கிட்டு வருவார் இந்த சைடு.
ஆமாம்,
அந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அது போர்க்களம் ஃபீல் இருந்துச்சா? எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா நம்ம வந்து நிறைய சீரீஸ் அது இது வைக்கிங்ஸ் அது இதுன்னு பார்த்து நம்ம அதனால இப்படி ஆயிடுச்சா?
பாகுபலி ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே. தெலுங்கு சினிமால அது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அது அவங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அது நம்புற மாதிரி இருக்கோ இல்லையோ இல்ல, இத நீங்க பாக்கதான் போறீங்கன்னா நான் அதுல வந்து ஒரு கெத்து காட்டுவேங்கிறதுல அவங்க எப்பவுமே ரொம்ப குறியா இருப்பாங்க. இவரு வந்து நான் சொல்றேன், இவ்வளோ இவ்வளோ ஸ்பெஷலான ஃபைட் டைரக்டர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணும் இதுக்கேத்த மாதிரி கேமரா, இதுக்கேத்த மாதிரி அப்படி பண்ணலான்னு கேட்டு பண்ணணும். அதை விட்டுட்டு நான் எப்பவும் கேமராவை இப்படித்தான் வைப்பேன், நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது என்னன்னா, இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸுங்க வந்து ஒரு படம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுக்கணுங்கிறதே ஒரு ரீசனா இருக்கு. ரெண்டாவது, இந்த படத்துக்கு இவங்க ப்ரொமோஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அவ்வளோ
மர்ச்சண்டைஸ் ஆகட்டும்,
அவ்வளோ பேரை கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு அந்த அம்மா அந்த அவரோட ஒய்ஃப் வந்து ஆனா ஒண்ணு ஏதோ ஒரு மேடல் ஏறி சினிமாவை பத்தி தெரிஞ்ச மணிமாஸ் மணிஷர் மாதிரி ஆளுங்க நிறைய சினிமா
எடுக்கணும். அதுக்கு மேல ப்ரோ ஹைதராபாத்துக்கு போயிட்டு இங்கதான் பாதி படம் எடுத்தா, அதனால இது உங்கள் படம் அப்படின்னா.
நான் என்ன சொல்றேன், நெஞ்ச நக்கிற வேலைலாம் நிறைய பேர் பண்ணுவானுங்க. அங்க இருக்கிறவங்க இங்க வந்து பண்றது, இங்க இருக்கிறவங்க போய் பண்றதெல்லாம் அதுல ரொம்ப ரொம்ப கேஷுவலா நடக்கிறது. மகேஷ் பாபு இங்க வந்தா நான் இங்கதான் படிச்சேன்னு வாரு, அவரு வந்தா நான் இங்கதான். ஆமா, அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல, படம் நல்லா இருக்கணும்ல.
ஆமா, உள்ள ஒண்ணும் இல்லாம
உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் என்ன? இப்ப பாருங்க, கேஜிஎஃப்ங்க போல கேஎஃப்சின்னு வந்துருச்சு வாயில.
பசியில இருக்கீங்களா? சாப்பிட்டு தானே வந்தீங்க?
சாப்பிட்டு தான் வந்தேன், நல்லா கறி குழம்பாக்கி சாப்பிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்றேன். அந்த படத்துலலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஃபுல் பில்டப் தான்.
ஆமா, வெறுமனே ஹைப்பு,
வெறுமனே ஹைப் தான். ஆனா வந்து அந்த படத்துக்கு ஒரு டோனு ஒரு கலரு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டான்ல. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஓவர் த டாப் தான், ஆனா பாருங்க அது ஒரு பவர் இருக்கு பாருங்க அந்த ஃபைட் சீன்ஸ்லாம்.
கிட்டத்தட்ட அது ஒரு யூனிவர்ஸ் ஃபீல் கொடுத்துட்டானுங்க.
அது அது ஒரு யூனிவர்ஸ்ங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு இல்ல, அதுதான் வந்து அதோடைய வெற்றிக்கு வந்து இது. அந்த மாதிரி வர்ற ஃபியூ ஷார்ட்ஸ்ல ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணிருக்கணும். ஏன்னா நீங்க நீங்க பேசுறது வீர பச்சாதிகள் அப்படிங்கிற மாதிரி சக்தி வாய்ந்த இளவரசர்கள் வீரர்களை பத்தி எல்லாம் வைக்கிறீங்கன்னா அப்போ அந்த ஒரு ஓவர் த டாப் ஃபீலிங் இருக்கணும்ல.
இதுதான் ஸ்கூல் நாடகம் மாதிரி போயிட்டு இருக்குது.
நான் நிறைய பொன்னியின் செல்வன் நாடகம் ஸ்டேஜ் பிளே பார்த்துருக்கேன்.
ஓகே,
என்னோட அனுபவத்தில் சொல்ல போனால் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பொன்னியின் செல்வன் ஒரு ஸ்டேஜ் பிளே
பார்த்தேன்.
சபாவில்
அது ரெகுலராக நடந்துட்டு இருக்கும் இல்லையா?
ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும். அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்கிரிப்ட் அடாப்டேஷன் எடுத்துப்பாங்க.
ஓகே ஓகே,
அதில் அவங்கெல்லாம் கூட இதை விட பெட்டரான ஸ்கிரிப்ட் அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் நந்தினியை வந்து ராஜராஜ இது கரிகால சோழன் கேரக்டர்கிட்ட வந்து நான் உன்னோட சிஸ்டர்னு சொல்ற மாதிரியெல்லாம் கடை எடுத்துட்டாங்க.
ஓகே ஓகே, சுந்தர சோழனுக்கும் மந்தாகினிக்கும்
பிறந்ததுனால நான் வந்து உன்னுடைய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சில நாடகத்துல அப்படிலாம் கூட எடுத்து அதை ஒரு ஷாக் மாதிரி வச்சிடலாம். அந்த ஷாக்கு நாங்கள் ஆன நேரத்துல ஆபத்தூதர்கள் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதையெல்லாம் நான் சில டிராமால பாத்திருக்கேன். இது எதுவுமே கிடையாது, அது ஒரு மர்மம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரேடியோ டிராமா இப்ப இல்ல 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோல பண்ணாங்க. நான் அப்ப அங்க இருந்தேன், எங்க அம்மா அதுல ஒரு கேரக்டர் அந்த ரேடியோ டிராமால நடிச்சாங்க.
ஓகே ஓகே,
ஐ வாஸ் நாட் பார்ட் ஆஃப் தட். அப்போ வந்து நான் ரேடியோ டிராமால வந்து
நான்
சும்மா ஒரு ஸ்பெக்டேட்டர் தான். இன்னைக்கு ரெக்கார்டிங் ரூம்ல உள்ள பாத்துட்டு இருந்தேன். நிறைய பழைய ஆர்டிஸ்டுங்கலாம் கூட அதுக்கு கூப்பிட்டு ஸ்பெஷலாக இது ஒரு 100 ஆண்டு விழா சம்திங் ஏதோ மாதிரி பண்ணியிருந்தாங்க, 80 ஆண்டு விழாவோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால அது வந்து நல்லா போயிட்டு இருந்தது, ரேடியோவில் போயிட்டு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தூர்தர்ஷனாக இருக்கட்டும் இல்லை பொதுகியா இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டேட் கண்ட்ரோலில் இல்லாததுனால இந்த மாதிரி நிறைய பழைய கண்டென்ட்லாம் வந்து அவங்களே ரேடியோ ட்ராமாவாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பப்ளிக் லைப்ரரியில் இல்லை.
ஓகே,
ஒரு ரேடியோ இன்னைக்கு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு இதில் அவங்க இல்லை, அதனால ஸ்ப்ரெட் ஆகலை. சொல்லப்போனால் அதுலேயே நிறைய அடாப்டேஷன்ஸ்லாம் இருக்கு, நான் சொல்கிறது அதுக்குதான். இவங்க இன்னும் கூட நல்லா அடாப்டேஷன் பண்ணிருக்காங்க.
கேஷுவலா நீங்க சொன்ன இந்த ரெண்டு கூடவே நல்லா தான் இருக்கு,
இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் இது மாதிரி நிறைய இருக்கு எனக்கு கரண்ட்லி டக்குன்னு சொல்ல ஞாபகம் வரல, நான் மேபி கொஞ்சம் ஃபாலோ ஆன் ஃபாலோ த்ரூ பண்ணா இது மாதிரி கிடைக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் வந்து டிராமாக்காக ரேடியோக்காக அவங்களா பண்ணிக்கிட்ட இன்டர்பிரேஷன் நிறைய இருக்கு. இவனுங்க இதிகாசத்தையே இன்டர்பிரேட் பண்ற ஆளுங்க
தானே,
இதை பண்ணிக்கிட்டே என்ன தப்பு? எனக்கு நல்லாதான் இருந்தது
நகர கூட இடம் இல்லாத அந்த இதுலயே வந்து அதை கொண்டு வர முடியுதுன்னா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் போது அவங்க நிறைய பண்ணலாம்,
நிறைய பண்ணிருக்கலாம். பார்த்திபேந்திரன் எல்லாம் சகிச்சுக்கவே முடியாத விஷயம். வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு வெல்கம்பையும் இதையும் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போன முக்கவாசி போயிலுங்க யாரு எங்க போயிலுங்கதே. இவனுங்களே திருடிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு விக்கிறது, இவனுங்களுக்கு பல வரலாறு இருக்கு. சரி,
ஐயப்பா அவரு ஒரு தியேட்டர் ஒண்ணு வச்சிருந்தானுங்க, சாந்தி தியேட்டர்னு. அந்த தியேட்டர்ல எந்த படத்தையும் விடாம இந்த சந்திரமுகியை வச்சு ஓட்டினானுங்க, பிரபு நடித்த ஒரே காரணத்துக்காக.
இந்த குடும்ப சரணன் இது. மணிச்சித்திர தாள் நீங்க பாத்திருக்கீங்களா?
சோபனா வந்து அதுல தமிழ்ல பாடுவாங்க இல்லையா?
ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து கதை அங்க போவோம். அதுல அப்படி ஒரு கதை,
அதுல வந்து ஒரு ஒரு சீன் ரொம்ப சிம்பிளஸ்ட் சீன், அந்த டீய தட்டி விடுற சீன்.
இந்த கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னு இவனுங்க பிஎஸ் ஒன்னு பிஎஸ் டூன்னு ஆரம்பிச்சானுங்க, கடைசியில அந்த படத்தை பத்தியே பேசாம என்னென்னமோ பேசி, இந்த படத்துல இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல,
நாங்க மூடி வச்சுட்டாங்க
அவ்வளவுதான்.
நந்தினி மாதிரி நாங்களும் போய் சூசைட் பண்ணிடுவோம் தண்ணியில. மண்டவலி வந்துருச்சுங்க, இதை தாண்டி வந்து பப்ளிக் ரிவ்யூ அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும் போதே எனக்கு மண்டவலி வந்துருச்சு. நான் வேற லெவல் குழப்பத்துல வேற இருந்தேன், ஏன்னா நான் கடைசி ஒரு 20 பாட்காஸ்ட் நான் கேட்கல. நான் இதை சொல்லிடுறேன், நீங்க வந்து இந்த படத்தை பாக்குறத விட இந்த ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஏற்கனவே கேட்கறவங்கன்னா ஓகே, இல்லை கேட்காதவங்கன்னா பாட்காஸ்ட் மோட்ல இருக்கு கதை பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு கவிதான்றவங்க நரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க பாணியில நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அப்புறம் நடு நடுவில் ஹிஸ்டாரிக் விஷயங்களையும் எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. அவங்க நடையே நல்லா இருக்கும், அவங்க பேசுகிற விதமே நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவங்க இது கேட்க போய் தான் நான் வேற எதுவும் அப்படி
கேட்டதில்லை.
சரி, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது கேட்கலாம்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட்ல தான் கேட்டேன். அவங்க இன்னும் நாவலில் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக கேட்கலாம், ஒரு பாட்காஸ்டா புக் படிக்க டைம் இல்லாதவர்கள் பாட்காஸ்டா கேட்கலாம்.
யா, அப்ப நானும் செக் அவுட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதை அவங்க லிங்கை வந்து கொடுத்துருவோம், அப்புறமா மக்கள் பார்த்து பார்த்து கேட்டு பயன்பெறட்டும்.
ஆமா ஆமா,
கேட்டதை கேட்டுட்டு அப்புறமா மணிரத்னத்தை காரி துப்புங்க.
முக்கியமான
சீன்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்லயும் கேரி ஆன் பண்ணி சூப்பரா முடிச்சிருக்கானுங்க. கொஞ்சம் அவனுக்கு மூத்திரத்தை வாங்கி குடிங்கடா கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னா.
நம்ம கூட மூத்திரமா அப்ப வாங்கி குடிக்கலாம்.
நாட்டு மூத்திரம்னா வாங்கி குடிப்பானுங்க, மனுஷன் மூத்திரம்னா கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஒரு ரக்கூன் பேசுது, ஒரு ரக்கூன் நடிக்குது அப்படின்னு கிண்டலா அந்த ரக்கூன் கேரக்டரை பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப வெரி பிகினிங் ஞாபகம் இருக்கு. எனக்கு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டியில ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் இது. எது அவசியம் கிடையாது. அதோடைய மூணு பார்ட்டியும் சேர்த்து ஒரு ரிவ்யூ போடுறேன்.
முக்கியமா கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அதுல.
ஆமா, இந்த ஃபைட் சீன்ஸ்ல இந்த மாதிரி சாம்பியா கிறுக்குத்தனமாலாம் இருக்காது.
ஜானி கூட டைஃபாய்ட் வந்தவன் பக்கவாதம் வந்தவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கறன்ற மாதிரி
அந்த மாதிரிலாம் இருக்காதுங்கிற மாதிரி. நல்ல வேளை இப்போ உதாரணத்துக்கு துல்கர் சல்மான் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோவா நடிக்க போட விட்டான்ல இந்த படத்துல. என்ன மம்முட்டி சின்ன பையனா இருக்க அந்த படத்துல உடம்பு குறைச்சிட்டாரா அப்படின்னு
இருப்பான். உடம்பு சரியில்லையான்னு
கூட கேட்பாங்க. டைராய்டா இருக்குமோ அப்படின்னு.
ஆமா, இது எத்தனை லாங்குவேஜ்ல வந்துச்சு இந்த விஷயம் நான் கேட்க மறந்துட்டேன்.
தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், டப்டு தமிழ், தெலுங்கு, அது ஆஸ் யூஷுவல் இருக்கும். மலையாளமும் இருக்கும்.
அஃபிஷியல் டப்டான்னு தெரியல. நான் இன்னைக்கு இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல வந்து ஒரு பொன்னியின் செல்வன் இது பார்த்தேன், யூடியூப்ல இருந்துச்சு. அதுல இந்த ராட்சசமாமனை பாட்டுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க, முடிஞ்சா நான் அதையும் ஷேர் பண்றேன். அது என்னமோ ஒரு இந்த பாட்டு மாதிரி, ஆஷிக் பானாயா பாட்டு மாதிரி இவனு ஓடிட்டு இருக்குது. இவங்க எல்லாம் டைலாக் பேசிட்டு இருக்கிறாங்க.
என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. அது இந்த இப்போ இந்த தமிழ் டு தெலுங்கு, தமிழ் டு ஹிந்தி, இதெல்லாம் வந்து எப்போவுமே ஒரு இஷ்யூனா, இல்லை ஹிந்தி டு சதர்ன் லாங்குவேஜ் எப்போவுமே அது ஒரு டப்பிங்கில் இல்லை இதெல்லாம் எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க ஒரு இதை எடுக்கும்போது யூனிவர்சலாக அதை எழுத முடியுமா, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் மற்ற லாங்குவேஜுக்கு உட்காருமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்க முடியாது அப்படி எல்லாத்துக்கும்.
ஆமாம், ஆமாம்,
அது ஒன்று. ரெண்டாவது, பாகுபலியே கூட தமிழ் தெலுங்கு நாங்கள் செவன் டைம்ஸ் ரெண்டுமே ஷூட் பண்ணோம், பைலிங்குவலாக ஷூட் பண்ணோன்னு சொன்னாங்க. வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஜோதா அக்பர் படம் சொல்றது, ஹிருத்திக் ரோஷனும் ஐஸ்வர்யானும் நடிச்சாங்க, அதுல வந்து பாட்டு வரும். அந்த பாட்டு நான் முத்துக்குமார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு தமிழுக்கு ஒரு
பாட்டு.
அந்த பாட்டை கேட்டுட்டு ஹிந்தி கேட்கறவங்களுக்கு அப்படியே ஆப்டா இருக்கும், துளி கூட மாறாத ஃபீல் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் வந்து தமிழுக்கு கொடுத்துருப்பாரு.
அப்புறம் இந்த குவாஜா பாட்டுமே சூப்பரா இருக்கும்.
அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். குவாஜா மேரியாஜா அந்த சாங் அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க, ஆளுங்க இருக்காங்க. நீங்க இப்ப பார்த்தது ஒரிஜினல் டப்டா இல்லையா தெரியல. இந்த ராட்சச மாமனே நம்மளை விட ஒரிஜினல்ல ஹிந்தியில இருக்கிற கதை தான் அது. அப்படி இருக்கிறப்போ கம்சன் கதை தான், அந்த பிள்ளையும் ஹிந்தி தெரிஞ்ச பிள்ளைதான். மேபி அவளை வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஹிந்திலேயே பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சோம்பேறித்தனம் தான், எதையெல்லாம் ரெண்டு மூணு தடவை எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுக்கிறது இல்ல.
தேவையில்லாத ஆணி எல்லாம்,
தேவையில்லாத ஆணி எல்லாம் கேமராவை சுத்த வேண்டியது. தலை சுத்திக்கிட்டே இருக்குதுப்பா, அதை பத்தி பேசணும்.
இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். படத்தை போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது போதும்.
நிறைய பேர் நேரத்துல பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ போடலாம்னு யோசிச்சேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி எல்லாம் பார்த்து வச்சிருங்க.
கண்டிப்பா
ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதை பத்தி நம்ம ஒரு ஒரு அலசல் பண்ணுவோம், ரிவ்யூ கிடையாது அலசல்,
அலசல் தான், அப்ரிசியேஷன் கூட வச்சுக்கலாம்.
ஆமா அப்ரிசியேஷன் அலசல் அதையெல்லாம் இந்த கிறுக்கு பயலுங்க எவ்வளவு தான் கத்துக்க வேண்டியிருக்குன்னு சொல்லுவோம் பாத்துட்டு.
ஆமா ஆமா, முடிஞ்ச அளவுக்கு இதை இதை கொஞ்சம் மிச்சம் வைப்போம், அப்பதான் அங்க போட்டு அடிக்கலாம்.
ஆமா
ரைட், நன்றி ப்ரோ அழைத்ததற்கு.
நன்றி நன்றி.